கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் அன்பின் கர்த்தர் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் தேவன் அவருடைய மகா பிரசுத்தமான வார்த்தைகளை கேட்கிறார். ஒரு மாபெரும் பாக்கியம் நம் யாவருக்கும் கொடுத்தப்படினாலே நம்முடைய அன்பின் கர்த்தர் மூலமாய் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய நன்றிகளை மீண்டும் நாம் தெரிவித்துக் கொண்டு சகோதரர் சொன்னது போல இந்த நாளுடைய வார்த்தைகளை நம்ம கடந்து போலாம். அப்போ கடந்த இரண்டு பாடங்களில நம்ம பார்த்த ரொம்ப முக்கியமான விஷயம், தேவனுக்கு ஒரு மாபெரும் திட்டம் இருக்குது. இந்த மனுக்குலத்தை குறித்ததான அந்த திட்டம், அந்த ஒரு திட்டம் நம்ம குறித்து பார்க்கும்போது அது மூன்று உலகங்களாக தேவன் பிரித்து வைத்திருக்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அப்போ இந்த மூன்று உலகங்கள் நம்ம பார்க்கும்போது அது அப்போஸ்தல் பவுல் மற்றும் அப்போஸ்தல் பேதுருடைய வார்த்தைகளில நம்ம போயிட்டு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த மூன்று உலகங்கள் முதலாம் உலகம், இரண்டாம் உலகம், மூன்றாம் உலகம் குறித்து நம்ம வந்துட்டு தெளிவாக பார்த்தோம் தேவனுடைய அந்த தெய்வீக திட்டத்துல. சோ இந்த ஒரு திட்டம் குறித்து நம்ம பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமான சில விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சோம். என்னன்னு பார்க்கும்போது தேவனுடைய அந்த தெய்வீக திட்டத்துல முதலாம் உலகம் குறித்து நம்ம பார்க்கும் போது அந்த முதலாம் உலகம் ஜலத்தினால அழிந்தது அப்படிங்கிற ஒரு மாபெரும் உண்மை நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். அப்ப இந்த வானம் பூமி அங்க அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்குதுன்னு பார்க்கும் போது எந்த வானம் எந்த பூமி தேவன் அழிக்க போறாரு பார்த்தோம். எந்த வானம் எந்த பூமி அழிக்கிறார், நம்ம சொல்லாட்டமாக பார்க்கிற இந்த வானம் இந்த பூமி அழிக்க போறாரா தேவன் அப்படி வேத வசனங்கள் இருக்கலாம் இல்ல, மாறாக அது அடையாள பார்த்து சொல்லியிருக்கார். அப்ப பூமி மற்றும் வானம் என்பதனுடைய அடையாளம் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்ப நீங்க சொல்லணும், வானம் என்கிறதனுடைய அர்த்தம் எத்தனை பார்த்தோம், வெரி குட், மூணு அர்த்தங்கள் பார்த்தோம் வானம் என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு. என்னென்ன அர்த்தம் சொல்ல முடியுங்களா? முதல் அந்த வானம் என்கிறதனுடைய அர்த்தம் ஆகாய வெளிவு, நம்ம கண்ணில் பார்க்கிற இந்த வளிமண்டலம் அது குறிக்குது, சந்திரன் சூரியன் நம்ம கண்ணில் பார்க்கிறத அந்த வளிமண்டலம் குறிக்குது. இரண்டாவது அர்த்தம் தேவன் குடியிருக்கிற வாசஸ்தலம், அவர் வாசம் செய்கிற அந்த இடம் வாசஸ்தலம், அது வானம் இரண்டாவது அர்த்தம் குறிச்சுது. மூன்றாவது அர்த்தம் ரொம்ப ஆச்சரியமா நம்ம வந்து பார்த்தோம், மூன்றாவது அர்த்தம் வெரி குட், கண்ணுக்கு தெரியாத சாத்தானுடைய ஆவிக்குரிய அரசாட்சி. அப்ப இந்த மூன்றாவது வானத்தை தான் தேவன் அழிக்க போறார். அப்ப பூமி அழிக்கிறாருன்னு சொல்லும் போது எந்த பூமி அழிக்கிறார், கண்ணுக்கு தெரிகிற சாத்தானுடைய அரசாட்சி. எத்தனை தூண்கள் பார்த்தோம், நான்கு தூண்கள் பார்த்தோம், வெரி குட். என்னென்ன தூண்கள் சொல்ல முடியுங்களா? அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம். அப்ப இந்த நான்கு அமைப்புகள்ல தான் சாத்தானுடைய அந்த அநீதியான தீமை நிறைந்த அரசாட்சி இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த நான்கு அமைப்புகள் தான் தேவன் அழிக்க போறார். மாறாக இந்த சொல்லர்த்தமான பூமி என்ன பண்றது இல்ல, தேவன் அழிக்கிறதுக்காக அவர் சிருஷ்டிக்கவே இல்லை. ஏன்னா வசனத்தில் ரொம்ப தெளிவா பார்த்தோம், வானம் பூமி இந்த பூமி எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம், மனுஷங்கள் குடியிருக்கிறதுக்காக தேவன் சிருஷ்டிக்க பண்ணியிருக்கிறார். அப்ப அது என்னைக்காவது அழியுமான்னு பார்க்கும் போது வேதத்துல இருந்துதான் பார்த்தோம், என்னைக்குமே அழிக்கிறதே இல்லை, அது என்றென்றைக்கும் இருக்கும். அது மனிதனுடைய குடியிருப்புக்காக தேவன் படித்திருக்கிறது நம்ம வந்துட்டு தெளிவா பார்க்கிறோம். அடுத்ததாக இரண்டாம் உலகம், போன வாரத்தில் நம்ம பார்த்து முடிச்சோம். அப்ப இந்த இரண்டாம் உலகம் நம்ம பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமான சில விஷயங்கள் அதை கண்டுபிடிச்சோம். அது முதலாம் உலகத்தினுடைய தொடர்ச்சி. அப்ப அந்த முதலாம் உலகத்தை தேவன் ஜலத்தினாலே அழித்தார். ஏன்னா தேவன் விரும்பாத ஒரு சந்ததி அங்க வந்திருந்தது, அதாவது மனுஷ குமார்த்திகளுக்கும் தேவ தூதர்களுக்கும் பிறந்துட்ட அந்த ராட்சதர்கள் பெருகினதுனால அக்கிரமம் அதிகமாயிடுச்சு, தேவன் அதனால அந்த பூமியை அழித்தார் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக பார்க்கும் போது அங்க எட்டு பேர் மாத்திரம் காக்கப்பட்டாங்க, அந்த எட்டு பேர் கொண்டு இரண்டாம் உலகம் ஆரம்பிச்சது. அதுதான் நோவாவுடைய குடும்பத்தார் எட்டு பேர் நம்ம வந்து பார்த்தோம், அதுதான் இரண்டாம் உலகம். அந்த இரண்டாம் உலகத்துல நோவாவுடைய குமாரர்கள் மூலமா தான் இன்னைக்கு இவ்வளவு சனம் பெருகின்றாங்க. அப்ப அதுல இருந்து தான் அந்த இரண்டாம் உலகம் நம்ம பார்க்கும் போது இரண்டாம் உலகத்துல எத்தனை யுகங்கள் பார்த்தோம், மூன்று யுகங்கள் நம்ம பார்த்தோம். முற்பதாக்களுடைய யுகம், அடுத்தது யூதர்களுடைய யுகம், மூன்றாவதாக பார்க்கும்போது சுவிசேஷ யுகம். இன்னைக்கு நாம எந்த யுகத்துல இருக்கிறோங்க? சுவிசேஷ யுகத்துல நாம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இதற்கு முன்னாடி என்ன இருக்கு? இரண்டாம் உலகத்தை நம்ம பார்க்கும் போது மூன்று பகுதிகள் அங்க இருந்துச்சு, உட்பிரிவுகள். அதுல முதலாவது பிரிவு உற்பதாக்களுடைய யுகம், இரண்டாவது பிரிவு யூதர்களுடைய யுகம், மூன்றாவது பிரிவு சுவிசேஷ யுகம் அல்லது கிறிஸ்தவர்களுடைய யுகம். இன்னைக்கு நாம எந்த யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்? கிறிஸ்தவர்களுடைய யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப முற்பதாக்களுடைய யுகம், யூதர்களுடைய யுகம், சுவிசேஷ யுகம் நம்ம பார்க்கும்போது தேவன் ஏன் இந்த பிரிவுகளை வைத்திருந்தார் பார்க்கும்போது, முற்பதாக்கல் யுகம் அது எதை குறிச்சது பார்த்தோம். முற்பதாக்கல் யுகம் அந்த கால பகுதியில தேவன் யார்கிட்ட மாத்திரமே தொடர்பு பேசார்? முற்பதாக்கல் கிட்ட மாத்திரம். ரொம்ப குறிப்பா சொல்லும் போது தனிப்பட்ட மனிதர்களிடம் மாத்திரமே தேவன் தொடர்பு பேசியிருந்தார். அதுதான் முற்பதாக்கல் நம்ம பார்க்கும்போது நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் மாத்திரமே தேவன் தொடர்பு பேசியிருந்தார். அதுக்கு பிற்பாடு யூத யுகம் வரும்போது ஒரு குறிப்பிட்ட சனம் கூட்டத்தார் இடத்துல தேவன் தொடர்பு வச்சிருந்தார். அவங்க தான் யூதர்கள் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு தேவன் யார்கிட்ட மாத்திரம் தொடர்பு வைக்கிறார்? கிறிஸ்தவர்கிட்ட மாத்திரமே தொடர்பு வைத்திருக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அதுதான் இந்த சுவிசேஷ யுகம் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த யுகத்துல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கும்போது தேவன் ரெண்டு விஷயங்கள் அங்க செய்திருந்தார். ஆபிரகாம் கிட்ட தேவன் வாக்குத்தம் பண்ணியிருந்தார் இல்லைங்களா? என்ன வாக்குத்தம்? வானத்தின் நட்சத்திரம் போல, பூமியினுடைய கடற்கரை மணலை போல உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், உன்னுடைய சந்ததிக்குள் பூமியில இருக்கிற சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பார்க்கும் போது அந்த வானத்தின் சந்ததி அது எது குறித்தது பார்த்தோம். வானத்தின் சந்ததி பரலோக வாய்ப்பை பெற்றுக் கொள்ள போகிற ஒரு சந்ததி. அடுத்ததாக கடற்கரை மணல் பூமிக்குரிய ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள போகிற ஒரு சந்ததி. அப்ப அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள போகிற சந்ததி யார் பார்த்தோம்? யூதர்கள் இல்லைங்களா? யூதர்கள்ல அங்க நம்ம வந்துட்டு முக்கியமா நம்ம பார்த்தோம். பரலோக வாய்ப்பு பெற்றுக் கொள்ள போகிற அந்த சந்ததி கிறிஸ்தவர்கள். அப்ப இன்னைக்கு நம்ம எந்த வாய்ப்பு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரலோக வாய்ப்பு. அப்ப யூதர்கள் யுகத்துல தேவன் அவங்களுக்கு ஆசீர்வாதம் எது சம்பந்தமா கொடுத்திருந்தாருன்னா, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமே கொடுத்திருந்தார். ஆனால்தான் பழைய ஏற்பாட்டினுடைய பகுதிகள் நீங்க ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரை நீங்க எடுத்தீங்கன்னா, அந்த முழு பகுதிகள்ல தேவன் எது குறிச்சுதான் பேசிட்டு வர்றாருன்னா, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமே பேசிட்டு வர்றாரு இல்லைங்களா? இன்னும் குறிப்பா பார்க்கும்போது உன்னை வாழாக்காமல் தலையாக்குவே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த மாதிரி நிறைய வசனங்கள் நம்ம வந்து பார்க்கிறோம். நம்ம வீடுகள் நம்ம ஒட்டி வச்சிருக்கிறோம். ஆனா பொதுவா இந்த ஆசீர்வாதங்கள் யாருக்காக கொடுக்கப்பட்டது? கிறிஸ்தவர்களுக்காகவா அல்லது யூதர்களுக்காகவா? யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டது. தேவன் அவங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இந்த பூலோக ஆசீர்வாதம் இருக்குங்களா? புதிய ஏற்பாட்டினுடைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க பூலோக ஆசீர்வாதம் பத்தி யாராவது பேசிருக்கிறாங்களா? அப்போஸ்தல் பவுல், அப்போஸ்தல் பேதுரு, மற்ற அப்போஸ்தலர்கள் யாராவது பேசிருக்காங்களா? பேசல. கர்த்தர் இயேசு பேசிருக்கிறாரா? பேசல. அப்ப இந்த பூமியில கிறிஸ்தவர்களுக்கு பூலோக ஆசீர்வாதம் இல்லையா? பூலோக ஆசீர்வாதம் இல்லைங்களா? பூலோக ஆசீர்வாதம் இல்ல. பூலோக ஆசீர்வாதம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணவே இல்லை. ஆனா என்ன கிடைக்கும்னா, அடிப்படை தேவை கிடைக்கும். அதனாலதான் கர்த்தர் சொல்றார், சாப்பாட்டுக்காக, உணவுக்காக, உடைக்காக நீங்க அப்பா கலவைப்பட்டு கலக்குறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி உங்க அப்பாவுக்கு தெரியும் உங்களுக்கு என்னது தேவைன்னு சொல்லிட்டு. அதனால இதை பத்தி நீங்க கேட்க வேண்டாம். நீங்க எதை பத்தி கேட்கணும்? எதை பத்தி தேடுங்க? எதை தேடுங்க? பாத்தீங்களா, நீங்க பரப்புக்குரிய விஷயங்கள் குறிச்சு தேடுங்க. ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்கு தேவன் இல்ல பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான் கொடுத்திருக்கிறாருன்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னோம்னா உண்மையிலேயே இந்த உலகத்துல நம்பர் ஒன் பணக்காரரா யாரு இருந்திருக்கலாம்? கிறிஸ்து இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் அவருடைய அப்போஸ்தலர் இருந்திருக்கணும், கரெக்டுங்களா? அவருடைய அப்போஸ்தலர் 12 சீசன் லேட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நமக்கு எல்லாம் குடியிருக்கிறதுக்கு வீடு இருக்கு, நல்ல ட்ரெஸ் இருக்குது, நல்லா சாப்பாடு இருக்குது நமக்கு எல்லாம், இல்லைங்களா? ஆனா அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுங்களா? அவருடைய வாழ்க்கையை நீங்க படிச்சிருக்கீங்களா? குறைந்த நிருபங்கள் மற்ற நிருபங்கள்லாம் அப்போஸ்தலர் அவங்களுடைய வாழ்க்கை முறை பத்தி எழுதுறாங்க. எழுதும் போது அப்போஸ்தலர் பவுலுடைய ஒரு உதாரணம் நாம எடுக்கலாம். அவங்கள எப்படி இருந்திருக்கிறாருன்னா பாருங்க, 2 கொரிந்தியர் 11 படிக்க வேண்டாம், நீங்க வீட்டுல படிங்க. அந்த 11 2 கொரிந்தியர் 11 முழுக்க நீங்க படிச்சீங்கன்னா அவருடைய அனுபவங்கள் எழுதுறாரு. குளிரிலும் பசியிலும் நிர்வாணத்திலும் கண் விழிப்புகளிலும் எவ்வளோ கஷ்டப்பட்டவன் எழுதுறாரு. ஆனா அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியுங்களா, எப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன? அவரு பாருங்க, அவர் இந்த சத்தியத்துக்கு வராதுக்கு முன்னாடி அவர் மக்கா கோடீஸ்வரன், சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் வந்துட்டு ஒரு ராஜ பரம்பரை சேர்ந்த ஒரு அருமையான ஒரு பெரிய பணக்காரர் அவரு. அதே சமயத்துல கல்வியில பயங்கரமான ஞானம் உடையவர் அவர். சாதாரண ஆள் கிடையாது அப்போஸ்தலர் பவுல். அப்பேற்பட்டவர் கிறிஸ்துவுக்காக நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், சகோதரர் ஜபத்துல சொன்னார், ரொம்ப அருமையான ஜபம் பண்ணினார். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன் பாத்தீங்களா? அப்போஸ்தலர் பவுலுடைய வார்த்தைகள் பாருங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கு. அப்ப இன்னைக்கு இந்த பூலோகத்துல நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களுக்கு தேவன் இந்த பூலோக ஆசீர்வாதம் பத்தி எங்கேயுமே பேசவே இல்லை. மாறாக அவருக்கு எந்த ஆசீர்வாதம் தான் வச்சிருக்கிறார்? பரத்துக்குரிய ஆசீர்வாதமே அங்க வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இந்த வாய்ப்புக்கு இன்னைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப இந்த யுகம் முழுக்க யாருடைய செலக்ஷன் போயிட்டு இருக்கு? பரத்துக்குரிய வகுப்பால், பரலோக வகுப்பாளுக்குரிய செலக்ஷன் தேர்ந்தெடுத்தால் இன்னைக்கு நம்ம மத்தியில போயிட்டு இருக்கிறதே. நம்ம எல்லாம் யாருக்கு எதுக்காக வந்திருக்கிறோம் தெரியுங்களா? இன்னைக்கு இங்க எல்லாம் எதுக்காக உட்கார்ந்து இருக்கிறோம், எதுக்காக உட்கார்ந்து இருக்கிறோம் பாருங்க. பரலோகம் போறவங்களுடைய முகம் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு, இல்லைங்களா? ஆனா தேவன் முகம் பாக்குறவர் இல்ல, என்னதான் பாக்குறார், இருதயம். நம்ம எல்லாருக்கும் ஒரு மனசு இருக்குது, தேவனை தான் பாத்துக்கிறார். என்னன்னா அவருடைய வார்த்தையை காது கொடுத்து கேட்கறதுக்கு இருக்குது மனசு. அதனாலதான் இன்னைக்கு இங்க தேவன் கூட்டி சேர்த்திருக்கிறார் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இன்னைக்கு நம்ம அந்த ஒரு வாய்ப்புக்குள்ள இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு ட்ரைனிங்காக வந்திருக்கிறோம். அருமையான ட்ரைனிங் நம்ம இங்க வரப்போற காலத்துல எடுக்கணும். தேவன் நிறைய நமக்கு கொடுப்பார், அதுல நம்ம வரப்போற காலத்துல பார்க்கணும். அப்ப இந்த 3 உலகங்கள்ல இந்த 3வது உலகம் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த 3 உலகம் பத்தி சில வசனங்கள் நம்ம வாசிச்சுட்டு நம்ம உள்ள போலாம். 2 பேதுரு 3:5-7 நம்ம படிக்கலாம். 2 பேதுரு 3:5-7 முடியும்.
அவருக்கு எவ்வளவுதான் இவங்க பண்ணிட்டாலும் அதெல்லாம் ஒண்ணு நம்ம பண்றதுக்கு அவரால் முடியும்.
அதனாலதான் அமைதியா அந்த தீமைக்கு அனுமதி கொடுத்துட்டா நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகள். அப்ப இந்த முதலாம் உலகம் இரண்டாம் உலகம் பத்தி அப்போஸ்தலன் பவுல் கூட சொல்லும் போது இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே அதை தேவ தூதர்களுக்கு தேவன் கீழ்படுத்தவில்லை அப்படின்னா இந்த முதல் இந்த இரண்டு உலகத்தை தேவன் தேவ தூதர்களுக்கு கீழ்படுத்தி இருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய பாகத்துல யார் இருக்கிறாங்க? கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய பாகத்துல சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் அங்க இருந்து ஆளுகை செய்றாங்க. பூமியில அவருடைய ஏஜென்ட்ஸ் இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் எல்லாம் யார்தான்? சாத்தானுடைய ஆளுகள் தான் இருக்கிறத பாக்குறோம். அவனுடைய அரசாட்சி தான் கண்ணுக்கு தெரியற வகையில அவங்க செய்து கொண்டிருக்கிறான். ஆனா நீங்க பேசும்போது அப்போஸ்தலன் பவுல் அவருடைய வாக்கு தத்துவத்தின் படியே நீதி வாசமா இருக்கும் புதிய வானமும் புதிய பூமியும் தாகும் என்று காத்திருக்கிறோம். அப்ப வரப்போகிற அந்த ராஜ்யம் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறார். வரப்போகிற அந்த மூன்றாம் உலகம் பத்தி தான் அப்போஸ்தலன் பவுல் பேதுரு எல்லாருமே அந்த விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த மூன்றாம் உலகத்துல அது நீதி வாசமா இருக்கும் ஒரு புதிய வானம் புதிய பூமி. அப்ப புதிய வானம் சொல்லும் போது அது நீதி வாசமா இருக்கும். அப்ப கண்ணுக்கு தெரியாத பாகத்துல அங்க யார் இருப்பாங்க? இயேசு கிறிஸ்து இருப்பார். அவரோட கூட அவருடைய சபையை அங்க ஆளுகையில இருப்பாங்க கண்ணுக்கு தெரியாத பாகத்துல ஆவிக்குரிய பாகத்துல. அடுத்தது பூமியில பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியாத பாகத்துல யார் இருப்பாங்க? முற்பதாக்கள் இருப்பாங்க. ஏன்னா முற்பதாக்கள் கண்ணுக்கு தெரிகிற வகையில பூமியில அவங்க ஆளுகையில இருப்பாங்க. அப்ப அந்த நான்கு தூண்கள் இருக்குங்களா? இன்னைக்கு இருக்கிற அதே நான்கு தூண்கள் அன்னைக்கும் இருக்குமா? நீதி வாசமா இருக்கிற புதிய வானம் புதிய பூமியில இருக்குமா? இருக்கும். ஆனா இன்னைக்கு அநீதி நிறைஞ்சிருக்கு. ஆனா அன்னைக்கு வரும்போது எப்படி இருக்கும்? அநீதி இல்லாத நீதியுள்ள அந்த நான்கு தூண்களாக இருக்கும். அது வானத்திலையும் சரி பூமியிலையும் சரி நம்ம வந்து பார்க்கிறோம். அதுதான் நம்ம இந்த ஒரு மூன்றாம் உலகத்துல பார்க்கிற விஷயங்கள் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு இந்த மூன்றாம் உலகம் பத்தி நீங்க எங்கேயாவது பிரசங்கங்கள்ல கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த மூன்றாம் உலகத்துக்கு இன்னொரு பேர் என்ன கொடுக்கலாம்னா என்ன கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க. கிறிஸ்துவுடைய ராஜ்யம் சொல்லாமா? தேவனுடைய ராஜ்யம் சொல்லாங்களா? இந்த மூன்றாம் உலகம் இவருக்கு பாத்தீங்களா, இந்த மூன்றாம் உலகம் நம்ம என்ன சொல்லலாம்? தேவனுடைய ராஜ்யம் அல்லது கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் சொல்லாங்களா? ஏன்னா யாருக்கும் அருகில் இருப்பா? பாருங்க கிறிஸ்துவ இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம்? கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் நம்ம வந்துட்டு தெளிவாக அங்க சொல்லலாம். இன்னைக்கு இந்த கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் அல்லது மூன்றாம் உலகம் பத்தி எங்கேயாவது பிரசங்கங்கள்ல பிரசங்கம் செய்திருக்கிறதை நீங்க கேட்டிருக்கீங்களா? தேவனுடைய ராஜ்யம் பத்தி இந்த மூன்றாம் உலகம் பத்தி கேட்டிருக்கிறீங்களா பிரசங்கங்களில? கேட்டிருக்கிறாங்கம்மா. ஆனா மெஜாரிட்டி பார்க்கும் போது இந்த மூன்றாம் உலகம் பத்தி அல்லது தேவனுடைய ராஜ்யம் பத்தி யாரும் என்ன பண்றது இல்ல, அதிகம் பேசுகிறது இல்லை. காரணம் என்னன்னா நன்மை செய்தவங்களை எங்க போயிடுவாங்க? பரலோகம் போயிடுவாங்க, மோட்சத்துக்கு போயிடுவாங்க. தீமை செஞ்சவங்க எங்க போயிடுவாங்க? நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு எப்படி வரும் பாத்தீங்களா? தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில எப்படி ஸ்தாபனமாகும்? சோ இப்படித்தான் ஒரு பெரிய கேள்வியோடு இருக்கிறதுனால அவங்க இந்த தேவனுடைய ராஜ்யம் பத்தி அவ்வளவாக பேசுறதுக்கு ஆர்வம் காட்டுகிறதே இல்லை. மேலும் அது நம்ம எப்படி சொல்லலாம்னா அது அறியாமை கூட அங்க இருக்கும். அதனால நம்ம அதை குற்றமாகவும் சொல்ல முடியாது. ஆனா சகோதர சகோதரிகளே, இந்த மூன்றாம் உலகம் பத்தி நாம இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளில போயிட்டு தெளிவாக ஆராய்ந்து பார்க்கலாம். அப்ப இந்த மூன்றாம் உலகம் ரொம்ப முக்கியமான ஒரு காலப்பகுதி. நம்ம இங்க பாக்குறோம், இங்க சாட்ல நீங்க பாக்கலாம். இந்த மூன்றாம் உலகம் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இரண்டாம் உலகத்துல மூன்று பிரிவுகள் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த மூன்றாம் உலகத்துல ரெண்டு பெரிய பிரிவு இருக்கு. ஒண்ணு ஆயர்வருட அரசாட்சி மேசியாவுடைய யுகம், இன்னொன்னு அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது யுகா யுகம். புரியுதுங்களா? ரெண்டு காலப்பகுதியில் இருக்கு இந்த மூன்றாம் உலகத்துல. ஒண்ணு ஆயர்வருட அரசாட்சி, அது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியை உள்ளடக்கியது. ரெண்டாவது பார்க்கும்போது யுகா யுகம் யுகா யுகம் இனி வரும் உலகம். அப்போஸ்தலன் பவுல் கூட இந்த விஷயம் பத்தி பேசுறான். நம்ம அதை டீட்டெயிலா படிக்கலாம் பின்னாடி. அப்ப இந்த ரெண்டு விஷயங்கள் அங்க இருக்கு. அப்ப ஆயர்வருட அந்த அரசாட்சிக்கு ஆயிரம் வருஷம் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி அங்க இருக்குது. ஆனால் இனிவரும் யுகம், யுகா யுகம் நம்ம எடுக்கும் போது அதுக்கு குறிப்பிட்ட காலம் இல்லவே இல்லை. அது எப்படி இருக்குன்னா முடிவில்லாத ஒரு காலம் பகுதி, அது போயிட்டே இருக்கும். அது எவ்வளவு கோடி வருஷம் அப்படின்னா அதுக்கு நம்ம கணக்கே இல்லை, அது பாட்டுக்கு அவ்வளவுதான். அதுக்கு எல்லையே, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியை நம்ம சொல்லவே முடியாது. அதான் முடிவில்லாத காலப்பகுதி, தேவனுடைய யுகா யுகம் அதுக்கு பேரு. இரண்டாவது பிரிவு நம்ம இருக்குது, நம்ம வந்து பார்க்கணும். இந்த ஆயரோட அரசாட்சி பத்தி அநேக வசனங்கள் தேவனுடைய வார்த்தைகள் இருக்கு. ஆனா வரப்போக யுகா யுகம் பத்தி தேவனுடைய வார்த்தைகள் இல்ல, அவ்வளவாக கொடுக்கப்படல. சில வசனங்கள் மாத்திரமே தேவன் கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படி வச்சுட்டாருன்னா, இன்னைக்கு நமக்கு அது போதும், அவ்வளவுதான். நம்ம இன்னைக்கு என்ன தெரிந்து கொள்ளுமோ அது மாத்திரம் தேவன் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அதுக்கு மேல என்ன பண்ண வேண்டியதில்லை, அவசியம் தேவையில்லை. அதனாலதான் அங்க தேவன் ஆயரோட அரசாட்சி பத்தி நிறைய கொடுத்திருக்கிறார், அதாவது தேவனுடைய ராஜ்யம் பத்தி. ஆனா இனி வரும் உலகத்தை பத்தி அவ்வளவும் தேவன் கொடுக்கல, ஒரு சில வசன பகுதிகள் அங்க கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு போ நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த மூன்றாம் உலகத்துல முதலாவது பகுதி ஆயரோட அரசாட்சி, இந்த காலப்பகுதியை நம்ம போயிட்டு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம் தேவனுடைய வார்த்தைகளில. அப்போ பொதுவா பார்க்கும்போது இந்த ஆயரோட அரசாட்சியை குறித்து ஜனங்கள் இடத்துல என்ன மாதிரி சிந்தை இருக்குது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபனமாகும் போது பொதுவா கிறிஸ்தவனுடைய எண்ணம் என்னவாக இருக்குதுன்னா, உடனடியா விமோசனம் கிடைச்சிடும், கேட்டீங்களா? தேவனுடைய ராஜ்யம் ஒருவேளை இந்த பூமியில ஸ்தாபனம் ஆச்சுன்னா, அல்லது இந்த ஆயிரோட அரசாட்சியினுடைய ஆரம்பம் காலப்பகுதியே ஜனங்களுக்கு விமோசனம் கொடுக்கிற ஒரு காலப்பகுதியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கிட்டையும் அங்க இருக்கிறது நம்ம பார்க்கணும். ஆனா வசனத்துல போய் நம்ம கொஞ்சம் போய் பார்க்கும்போது இப்படி இருக்கிறதே இல்ல. ஆயரோட அரசாட்சி ஆரம்பிக்கும் போது நாம நினைக்கிற மாதிரி அங்க ஒரு விமோசனம், ஒரு சந்தோஷமான அல்லது மகிழ்ச்சிகரமான அந்த காலம் உடனடியே ஆரம்பிக்கிறதே இல்ல. பாருங்க, வசனம் படிக்கலாம். மத்தேயு 24 அதிகாரம், மத்தேயு 24 அதிகாரம் 21
வசனம்.
எந்த காலப்பகுதி கர்த்தர் பேசுறா தெரியுங்களா? அவருடைய ராஜ்யம் ஸ்தாபனமாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற காலப்பகுதியை பத்தி பேசிட்டு இருக்கிறார். அந்த கண்ணுக்கு தெரியற ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபனமாகிறதுக்கு முன்னாடி நடக்கிற காரியங்கள் பத்தி பேசுறார். அப்ப இந்த வசனம் படிக்கும் போதே நமக்கு என்ன மாதிரி எண்ணம் தோணுதுங்க பாருங்க. இந்த வசனம் படிக்கும் போதே என்ன ஆகுது, பயமா இருக்குது இல்லைங்களா? சோ எந்த காலப்பகுதி பேசுறாருன்னா, மகா உபத்திரவத்தினுடைய காலப்பகுதியை பத்தி பேசிட்டு இருக்கிறார். அப்ப எப்படி சொன்னார் பாருங்க அந்த விஷயம் பத்திட்டு, ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவியாததுமான, இதுக்கு முன்னாடி சம்பவிக்கல இனிமேலும் அந்த மாதிரி சம்பவிக்காது, அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவம் இந்த பூமியில உண்டாயிருக்கும். அதுதான் மகா உபத்திரவத்தினுடைய காலப்பகுதி நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்னது கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த பூமி ஆசீர்வாதமா இருக்கும், அது சந்தோஷமா இருக்கும் நம்ம நினைக்கும் போது இப்படி ஒரு வசனம் தேவன் அவருடைய வேதத்துல வச்சிருக்கிறாரு. ஏன் எப்படி செய்யணும், தேவன் அவருடைய ராஜ்யம் ஆரம்பிக்கும் போது சந்தோஷமா இருந்தா ஜனங்களுக்கு நல்லதுங்களா, இல்ல இந்த மாதிரி உபத்திரவம் இருந்தா நல்லதுங்களா? சந்தோஷமா இருந்தா தான் நல்லா இருக்கும், ஆனா ஆரம்பமே உபத்திரவம் இருந்ததுனால ஜனங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ எல்லாரும் மனசுல கேள்வி வருமா இல்லைங்களா? கண்டிப்பா வரும். அப்புறம் ஏன் நீங்க ராஜ்யம் ஸ்தாபனம் பண்ணிட்டீங்க, இப்படித்தான் கேள்வி வரும். ஆனா நம்ம ஒரு விஷயம் வேதத்துல கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, தேவன் ஒன்னு செய்துட்டாருன்னா அது சரியா இருக்குமா இல்ல தவறா இருக்குமா? நம்ம யாராவது போய் ஆலோசனை கொடுக்க முடியுமா, என்ன தேவன் நீங்க நம்ம கிட்டையாவது கேட்டிருக்கலாம், நீங்க திடீர்னு இப்படி பண்ணிட்டீங்களே, அப்படி எல்லாம் நம்ம போய் கேட்க முடியுங்களா? ஏன்னா வசனத்துல பார்க்கும் போது எப்படி இருக்குதுங்க, தேவனுக்கு ஆலோசனை சொல்ற அளவுக்கு யாருக்கு ஞானம் இருக்குது, யாரும் சொல்ல முடியுமா? ஒருத்தரும் சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் செஞ்சுட்டா அதுதான் சரியா இருக்கும் இல்லைங்களா? அப்ப அவர் சொல்லிட்டா அதுதான் சரியா இருக்கும், அதுக்கு மீறி நம்ம சரியானது ஒண்ணு சொல்லவே முடியாது. அப்படி நானவான்கள் நம்ம யாருமே இல்லை நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்படி இருக்கும்போது தேவன் ஏன் இந்த அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது ஆரம்பமே அந்த ஒரு உபத்திரவ காலத்தை அங்க அனுமதிச்சிருக்கிறார். என்ன காரணம் பார்க்கும்போது வேதத்துல ரொம்ப அருமையான காரணம் கொடுக்கிறார். என்னன்னா, இந்த இரண்டாம் உலகம் இன்னைக்கு யார் கையில இருக்குது? யாருடைய கையில இருக்கு? யாருடைய ஆட்சியும் கீழே இருக்குது? சாத்தானுடைய ஆட்சியும் கீழே இருக்குது இல்லையா? இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிபதி, இந்த பிரபஞ்சத்தினுடைய தேவன் நாம பாக்குறோமே. அப்ப இந்த ஒரு ராஜ்யம் சாத்தானுடைய கையில இருக்கிறதுனால இப்ப முதல்ல என்ன பண்ணணும்? சாத்தானுடைய அரசாட்சியை முதல்ல எடுக்கணும். முதல்ல அவனுடைய கையில இருந்து இந்த ஆட்சி என்ன பண்ணணும்? கர்த்தர் இயேசு அவரை அவர்கிட்ட இருந்து புடுங்கணும் இல்லைங்களா? புடுங்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கும் போது இப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யம் ஸ்தாபனம் பண்ணும் போது சாத்தான் கிட்ட போயிட்டு, சாத்தான் சார், நீங்க எவ்வளவு நாள் ஆளுகை பண்ணிட்டீங்க, உங்க காலப்பகுதி இதோட முடிச்சுக்கோங்க, இப்போ மீதி இருக்கிற 1000 வருஷம் தேவன் என்ன ஆளுகை பண்ண சொல்லிட்டாரு, அதனால நீங்க தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, உங்க சிங்காசனத்தை எல்லாம் காலி பண்ணிட்டு நீங்க போயிடுங்க, இந்த ஆட்சியை நம்ம கையில விட்டுருங்க. சொன்னா சாத்தான் என்ன பண்ணுவாரு? வெரி குட், வாங்க கிறிஸ்து இந்தாங்க வச்சுக்கோங்க, கொடுப்பாரா? என்ன பண்ணுவாரு? விடுவாருங்களா? விட மாட்டாரு. அப்ப என்ன பண்ணணும்? புட்டுங்கணும். சாத்தான் கையில என்ன பண்ணணும்? புட்டுங்கணும். பாருங்க அதை எப்படி செய்யறாரு பாருங்க. கர்த்தர் வசனத்துல படிக்கலாம், மத்தேயு 12 அதிகாரம், மத்தேயு 12:29.
அது இக்கட்டும் இழுக்கவுமான நாள், அது அழிவும் பழுப்பிடிக்குமான நாள், அது இருளும் அந்தகாரமும் பாடினார், அது மக்களும் மந்தாரமும் பாடினார்.
பாருங்க அந்த நாள் பத்தி எப்படி பேசிருக்கிறார். இன்னும் அநேக வசனங்கள் இருக்கு. யோவேல் இதை பத்தி சொல்றாரு, வெளிப்படுத்துதல சொல்றாரு, அநேக வசனங்கள் சுவிசேஷ பகுதிகள் இருக்குது. அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது அந்த மகா உபத்திரவத்தினுடைய காலப்பகுதி பத்தி தான் அங்க பேசுகிறது நம்ம வந்து பாக்குறோம் சகர சகோதரிகளே. சோ இதுதான் தேவனுடைய அந்த தெய்வீக திட்டத்துல ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியை அது உள்ளடக்கியதாக இருக்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். சரி, இப்படி இருக்கும்போது இப்ப சாத்தானை அங்க கட்டும் போது என்ன நடக்கும்? சாத்தானை இப்போ அந்த ஆட்சியிலிருந்து எடுக்கும் போது, சாத்தானுடைய வல்லமையை அந்த தேவன் அவர்கிட்ட இருந்து எடுக்கும் போது என்ன நடக்கும்? விடுவாரா விடுவாருங்களா? இன்னைக்கு நீங்க எல்லாம் எவ்வளவு சிரமத்தின் மத்தியில இங்க வந்திருக்கீங்க நமக்கு தெரியாது. ஆனா நாம என்ன விசுவாசிக்கிறோம்னா, நிச்சயமா அநேக சிரங்கள் மத்தியில் தான் நீங்க இங்க வந்திருக்கணும். உண்மைங்களா இல்லையா? எவ்வளவோ தடைகள் மீறி வந்திருப்பீங்க. கிளம்புவீங்க திடீர்னு சொந்தக்காரன் போனோம். இன்னைக்குதான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஃப்ரீயா இருந்தீங்க, அதனால தான் வீட்டுக்கு போலான்னு இருந்தோம். அதுக்குள்ள எங்கேயே கிளம்பிட்டீங்களா? இல்ல இந்த மாதிரி ஸ்டடி, ஆனா ஸ்டடியில வார வாரம் இருக்கிறதானே, அப்படின்னு போயிருக்கலாம். ஆனா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? இல்ல இல்ல இல்ல, நீங்க பாருங்க டிவி இருக்குது, சோறு இருக்குது, சாப்பிடுங்க, டிவி பாருங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, அதுக்குள்ள நாங்க வந்துருவோம். எத்தனை பேர் சொல்லிட்டு வந்தீங்கன்னு நமக்கு தெரியாது. எத்தனை பேர் இன்னும் வேற விதமான சிக்கல் எல்லாம் மாட்டிட்டு வந்திருப்பீங்க தெரியாது. கண்டிப்பா இப்படித்தான் வந்திருப்பீங்க, நம்ம அப்படித்தான் விசுவாசிக்கிறோம். ஏன்னா இந்த கிளாஸ் நீங்க வரணும்னா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ தடைகள் தாண்டிதான் நீங்க வளர்ந்து ஆகணும். ஆனா உங்களுக்கு மனசு இருக்குது, அதனால தேவனை கொண்டு வந்து உங்களை சேர்க்கறது நம்ம விசுவாசிக்கிறோம் சகோதர சகோதரிகளை. ஏன்னா சாத்தான் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டார். முடிஞ்ச வரைக்கும் அவரு போராடும், பயங்கரம் போராடுவார். ஆனா கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? முடிவுல கொண்டு வந்தோம்னா இங்க சேர்த்துடுவார். அதுதான் இன்னைக்கு கூட உங்க மத்தியில நடந்துட்டு பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. இப்படி இருக்கும்போது இப்போ சாத்தானை அங்க நம்முடைய கர்த்தர் கட்டும் போது அவர் என்ன பண்ணுவார்னா, கத்தர்கிட்ட அவர்கிட்ட நேரடியா போராட முடியாது. கத்தர்கிட்ட அவரால் சண்டை போட முடியுமா? அது ஒண்ணு அவர்கிட்ட போராடு ஒண்ணும் வேலைக்கே ஆகாது. அப்ப அவர் என்னத்தான் பண்ணுவார்னா, அவருக்கு கோபம் எல்லாம் யார் மேல காட்டுவாரு பாத்தீங்களா? பூமி மேல, பூமியில இருக்கிற ஜனங்கள் மேல, அவருடைய நாலு தூண்கள் மேலதான் அவருடைய கோபம் எல்லாம் காட்டுவான். காட்டும் போது என்ன நடக்கும் தெரியுங்களா? அந்த பூமியில நிறைய கலக்கம் வரும், நிறைய சோர்வுகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும் ஜனங்களுக்கு. நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, அது ஒரு மகா உபத்திரவத்தினுடைய காலப்பகுதியாக அது இருக்கும். ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம ஒரு வாடகை வீட்டுல குடி போறோம், ஒரு அஞ்சு வருஷமோ அல்லது பத்து வருஷமோ நம்ம அந்த வீட்டுல குடி இருந்துட்டோம்னா, கிட்டத்தட்ட அந்த வீடு எப்படித்தான் நம்ம வச்சிருப்போம்? வாடகை வீடா பாத்துருக்க மாட்டோம். நம்ம சொந்த வீடு மாதிரி நம்ம எல்லாம், நமக்கு என்னென்ன பிடிச்சியோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணிருப்போம். பூஜடியில இருந்து நிறைய பக்காவா ரெடி பண்ணி வச்சிருப்போம் நம்ம வீடு மாதிரி. இப்ப திடீர்னு அந்த வீட்டு ஓனர் வந்துட்டு நீங்க காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் மனசு? வீடு வாடகை வீடு தான், ஆனாலும் நம்ம சொந்த வீடு மாதிரி நம்ம இவ்வளவு நாள் அனுபவிச்சிட்டோம், வாடகை வீடுங்கிறதையும் மறந்தாச்சு. இப்போ திடீர்னு வந்துட்டு காலி பண்ண சொல்றாங்க, எத்தனை பேருக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லுவோமா? மனசு எப்படி இருக்கும் நமக்கு? ரொம்ப வேதனை இருக்கும், ரொம்ப கஷ்டம் இருக்கும். இருந்தாலும் காலி பண்ணித்தான் ஆகணும், நான் வேற வழியே இல்லை, பண்ணித்தான் ஆகணும். அப்ப போகும்போது பொதுவா மனுஷனுடைய குணம் என்ன தெரியுங்களா? எல்லாம் காலி பண்ணி போவாங்க, ஆனா போகும்போது சுத்தி பார்ப்பாங்க, டியூப் லைட் நல்லா தான் இருக்கியா? போடு போடு ஒரு போடு. ஃபேன் நல்லா தான் சுத்துறியா? ஒரு வலை வலை. ஜன்னல் கண்ணாடி எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஒரு அடி அடி. என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு டேமேஜ் ஏதாவது ஒரு வகையில பண்றதுக்கு அட்லீஸ்ட் நமக்கு பண்ணாதான் என்ன ஆகுது மனசு? பாருங்க, இது பொதுவா மனுஷங்களுடைய சைக்காலஜி, நீங்க தவற நினைக்க வேண்டாம். எல்லாரும் அப்படி இருப்பாங்க நம்ம சொல்ல வரல, இருக்கிற சைக்காலஜி நம்ம சொல்லணும். பொதுவா அப்படித்தான் அங்க இருக்கும் நம்ம வந்து பாக்குறோம். அது போலதான் சாத்தான் கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த பூமியை எப்படி வச்சிருக்கிறாரு? அவருடைய சொந்த வீடு ஆக்கிக்கிட்டாரு. இனிமே நம்மளை யாரும் அசைக்க முடியாதுன்னு பக்கா அதிபாரம் போட்டு உட்காந்து இருக்கிறார். இப்ப திடீர்னு அவரை காலி பண்ணி வச்சா என்ன பண்ணுவாரு அவரு? அவரால் முடிஞ்சவரை என்னென்ன நஷ்டமெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவார். அப்படி பண்றதுனால இந்த பூமியில என்ன நடக்கும் தெரியுங்களா? பாருங்க, வசனம் படிங்க, லூக்கா 21 அதிகாரம், லூக்கா 21:26.
பாத்தீங்களா எப்படி சொல்லிருக்கு வசனம்? மனுஷனுடைய இதயம்
சோர்ந்து போகும். எதனால சோர்ந்து போகுங்களா? எதனாலங்களா? பாத்தீங்களா, நிறைய பிரச்சனைகள் நடக்குது. அந்த பிரச்சனைகள் பார்த்து 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 அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், என்ன மனுஷங்களுக்குள்ள மரண பயம் வந்துருது. மரண பயம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சோர்வு அவங்களுக்குள்ள உண்டாகுது. நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, அதுதான் இந்த மகா உபத்திரவத்தினுடைய காலப்பகுதி அங்க இருக்குது. அப்ப இதெல்லாம் யார் பண்ணிடுறானா? சாத்தான் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்றார், டேமேஜ் பண்றதுக்கான முயற்சியை அங்க செய்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த விஷயம் நம்ம கொஞ்சம் மைண்ட்ல வைக்கணும். கண்டிப்பா இந்த ஆரம்பம் பகுதி ஆசீர்வாதமாக இருக்கிறது இல்ல, மாறாக அது மாபெரும் உபத்திரவ காலமாக அங்க இருக்கும் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு கேள்வி, சரி இப்படித்தான் இருக்கட்டும், இருந்தாலும் தேவன் நினைச்சா என்ன பண்ணலாம், ஜனங்களே அந்த உபத்திரத்திலிருந்து காப்பாத்திடலாமா? காப்பாத்தலாமே, அந்த வல்லமை அவருக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் அதை செய்யறது இல்ல, ஏன் விட்டுறார், ஏன் அதுக்கு அனுமதி அந்த கொடுத்துறார், ஆசீர்வாதம் கொடுக்கலாமே, அதுக்கு பதிலாக ஏன் அந்த உபத்திரவத்தை ஜனங்களுக்கு அங்க அனுமதிக்கணும், தன்னுடைய ராஜ்யத்தினுடைய முழுக்க இல்ல ராஜ்யத்தினுடைய ஆரம்ப பகுதிகள், புரியுதுங்களா, ஆரம்பத்துல ராஜ்யத்தினுடைய ஆரம்ப பகுதிகள்ல இந்த ஒரு உபத்திரவ காலத்தை தேவன் அங்க அனுமதிக்கிறார். என்ன காரணம், ஏன் அப்படி பண்ணிட்டார்னா, அதே தான் இன்னொரு காரணம் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த பூமி சாத்தானுடைய கையில இருக்குது. அவனுடைய அநீதியான தீமை நிறைந்த அரசாட்சி இன்னைக்கு பூமி முழுக்கவே இருக்குது. அப்ப இந்த அநீதி நிறைந்த இந்த தீமை நிறைந்த அரசாட்சி என்ன பண்ணணும், நீக்கணும். இன்னைக்கு மனுஷங்களுக்குள்ள நிறைய சுயநலம் போயிடுச்சு, நிறைய இருக்குது உள்ள சுயநலம் இருக்குங்களா இல்லையா, நிறைய பொருளாசை, நிறைய தீமை நிறைந்த எண்ணம் இன்னைக்கு சாத்தானுக்கு கத்து கொடுக்குற அளவுக்கு டாக்டரேட் வாங்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஜனங்க இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது இப்ப என்ன பண்ணணும், முதல்ல சாத்தானுடைய அந்த தீமை நிறைந்த அரசாட்சியை எடுக்கணும், அதுக்கப்புறம் அவனுடைய தீமை யாருக்குள்ள கூட வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு எல்லா மனுஷங்களுக்குள்ளயும் வச்சிருக்கிறாரு, சுயநலம் பேராசை எல்லாத்தையும் என்ன பண்ணும், எடுக்கணும். அப்ப இதெல்லாம் எடுக்கணும்னா கண்டிப்பா இந்த ஆரம்பத்தினுடைய காலப்பகுதி தான் தேவன் பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதனாலதான் இந்த தெய்வீக திட்டத்துல நம்ம பார்க்கும் போது இந்த இரண்டாம் உலகத்தை தேவன் அக்கினிக்கு இரையாக வைத்திருக்கிறார். வசனம் படிக்கலாம், ரெண்டு பேதரும் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம், ரெண்டு பேதரும் 3:7. இந்த வானம் பூமி எதுக்கிரையாக வைக்கப்பட்டிருக்குது, அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அக்னின்னு சொல்லும் போது நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, வானத்திலிருந்து அப்படியே என்ன பண்ணும், அக்னி அப்படியே பூமி மேல கொட்டும் சொல்லிடுறாங்க. ஆனா கரெக்டா இங்க அக்னி எது குறிக்குதுன்னா அடையாள பாசை குறிக்குது, புரிஞ்சுங்களா. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த வானம் பூமியை தேவன் என்ன பண்றது இல்ல, அழிக்கிறது இல்ல. அப்போ கண்ணுக்கு தெரியாத சாத்தானுடைய அரசாட்சியும் கண்ணுக்கு தெரிகிறவனுடைய பூமிக்குரிய அரசாட்சி தான் எடுத்து போறார். மாறாக பூமியையோ பூமியில இருக்கிற ஜனங்களையும் நெருப்புல போட்டு வேக வைக்கணுங்கிறது தேவனுடைய திட்டம் இல்லை. அப்போ அக்னின்னு சொல்லும் போது அது எது குறிக்குதுன்னா, அக்னிக்கு ஒரு முக்கியமான குணம் இருக்கு, என்ன குணம் தெரியுங்களா, தண்ணிக்குள்ள ஒரு பொருள் போட்டீங்கன்னா அந்த பொருளை அப்படியே கொஞ்ச நேரமா நீங்க மறுபடியும் எடுத்துடலாம். ஆனா அக்னிக்குள்ள ஒரு பொருளை போட்டீங்கன்னா திரும்ப எடுக்கவே முடியாது, என்ன ஆயிடும், பஸ்மாயிடு சாம்பாயிடும், அவ்வளவுதான், இல்லைங்களா, மறுபடியும் எடுக்க முடியாது. அப்படின்னா முழுமையா அழிச்சிடும். இதுதான் அக்னியினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு குணம். அப்ப என்ன குறிக்கிறதுனா, இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் சாத்தானுடைய அரசாட்சி இருக்கிறதுனால, தீமை நிறைஞ்ச அரசாட்சி இருக்கிறதுனால தேவன் இதை கம்ப்ளீட்டா என்ன பண்ணும், இல்லாமல் செய்யணும், இல்லாமல் அழிக்கணும், அதுதான் சொல்ற. அப்ப அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்குன்னா முற்றிலும் அதை என்ன பண்ணிடுவார், இல்லாமல் பண்ணிடுவார். நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே, அப்ப இல்லாமல் பண்றது எவ்வளவு நேரத்துக்குள்ள பண்ணிடுவார், அப்படிங்கிறதுல என்ன பண்ணிடுவாரு, இல்லாமல் பண்ணிடுவாரா, வெரி குட், நல்லதான். ஏன்னா தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையில நம்ம சொல்றோம், அவருடைய வல்லமையின் மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கையில நம்ம சொல்றோம், ரொம்ப சரிதான். ஆனா தேவனுடைய வார்த்தைகளில் அப்படி இருக்குதா, அதுதான் நம்ம செக் பண்ணோம் இல்லைங்களா. ஓகே, நம்ம தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இருக்கு அவருடைய வல்லமையின் மேல, ஆனால் தேவன் அவருக்கு அவ்வளவு வல்லமை இருந்தாலும் அவர் அப்படித்தான் செய்ய போறாரா, அப்படிங்கிறதுக்குள்ள அந்த தீமை எல்லாத்தையும் தூக்கிட்டு போறாரா? பார்க்கும் போது அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்கிற. எப்படி நான் எடுக்க போறேன், இந்த பூமியில் இருக்கிற இந்த தீமையை நான் எப்படி அழிக்க போறேங்கிறதுக்கு ஒரு உதாரணம், அருமையான உதாரணம் கொடுத்துருக்கிற. நீங்க அந்த உதாரணம் படிக்கலாம். ஏசாயா 24 ஏசாயா 24:1-4 வசனம் வரைக்கும். ஏசாயா 24:1-4 வரைக்கும்.
இதோ கர்த்தர் தேசத்தை எருமையும் பாடுமாக்கி அதை கவிழ்த்து அதை குழிகளை சிதறடிப்பார். அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும், வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும், வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும், கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே மிச்சவனுக்கும், கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும், வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும்
நடுவோட்டு போயிட்டு நடுவோட்டு போயிட்டு நடுவோட்டு அந்த பக்கம் கிராஸ் ஆயிடுவார். அங்க போயிட்டு எல்லாரும் சொல்லுவார், சார் ரொம்ப பார்த்து போங்க சார், ரொம்ப பார்த்து போங்க, காலம் கெட்டு கிடக்குது அப்படின்ட்டு அவர் பாட்டு போயிட்டு இருப்பார். இன்னும் கொஞ்சம் தூரம் போவா அவருடைய காலம் என்ன ஆயிடும், அப்படியே பின்னல் போடும், அப்படியே அவர் பூமி எல்லாம் சுத்தும். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அப்படியே இப்படி கிடப்பாரு. எங்க கிடப்பாரு? டிச்சில் கிடப்பாரு. டிச்சில் தான் அப்படியே கிடப்பாரு. ரொம்ப நேரம் அவர் பாட்டுக்கு அமைதியே படுத்து தூங்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடுவாரு,
எப்பயுமே கத்திர என்ன பண்ணுவாரு, தனிமையில போயிட்டு வெடிச்சு வெடிய அவர் வந்துட்டு
ஜபம் பண்ணிட்டு இருப்பார். சீஷர்களை பார்த்துட்டே இருந்தாங்க. பார்த்துட்டே இருந்துட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, என்ன கர்த்தர் நீங்க பாத்து போறீங்க, நைட்டு முழுக்க ஜபம் பண்றீங்க, வெடிஞ்சதுக்கு அப்புறம் வரீங்க, ஏன் இந்த ஜபம் எங்களுக்கு கத்துக் கொடுக்க மாட்டீங்களா, எங்களுக்கு கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் கிட்ட கேட்கும் போது, கர்த்தர் அந்த ஜபம் செய்யறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு அங்க கத்துக் கொடுக்குறாரு பாருங்க. வசனம் அங்க கூட ராஜ்யம் பத்தியே பேசுறாரு. வசனம் படிக்கலாம், மத்தேயு 6 அதிகாரம், மத்தேயு 6:10.
உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக.
இந்த ஜபம் இன்னைக்கு யாரெல்லாம் நம்ம செய்யறோம், இன்னைக்கு எல்லாம் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க, சபைகளிலும் சரி தனிப்பட்ட முறையிலும் சரி. இந்த ஜபம் நம்ம பண்றோமே இல்லைங்களா? இந்த ஜபத்துக்கு பேர் என்ன சொல்றோம்? வெரி குட், பரமண்டல ஜபம். எவ்வளவு வருஷமா கிறிஸ்தவர்கள் செய்யறாங்க? 2000 வருஷமா செய்யறாங்க பாத்தீங்களா? வெரி குட், 2000 வருஷமா இந்த ராஜ்யம் வருவதாக ஜபத்துல சொல்றாங்க சகோதர சகோதரிகளே. ஆனா தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வருமா? இல்ல இல்ல இல்ல, பூமி என்னாயிடும், அழிஞ்சிடும். ராஜ்யம் பூமியில வராது, எங்க வரும்? பரலோகத்துலதான் இருக்கும். ஆனா கர்த்தர் அப்படியே சொல்லி கொடுத்துருக்கிறார், ஏற்கனவே பரலோகத்துல உங்களுடைய ராஜ்யம் நடந்துட்டு இருக்குது, அங்க வரணுங்கிற அவசியம் இல்ல. அது எங்கதான் இல்லாம இருக்கு? பூமியில இல்லாம இருக்கு. அப்ப அது எங்க வரணும்? அதுதான் கர்த்தர் சொல்லி கொடுத்தார். தமிழ்ல தெளிவா இருக்கீங்களா? உங்களுடைய ராஜ்யம் எங்க? வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. எப்படின்னா பரலோகத்துல செய்யப்படுகிறது போல ஏற்கனவே அங்க அருமையா செய்யப்பட்டு இருக்குது, அதே மாதிரி எங்க வரணும்? பூமியிலையும் செய்யப்படணும். ஜெபிங்க, அதுக்காக கர்த்தர் சொல்லி கொடுத்தார். 2000 வருஷ கால பகுதியில இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டு வராங்க சகோதர சகோதரிகளே. ஆனால் இந்த ராஜ்யம் பத்தி நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? இந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரும்னு எவ்வளவு பேருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்கு? ஒருத்தருக்கு தான் விசுவாசம் இருக்கா? சரி, யாருக்கெல்லாம் விசுவாசம் இல்லை? எல்லாருக்கும் இருக்குது. வெரி குட் பாருங்க. ஏன்னா வசனத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். நம்முடைய சொந்த வார்த்தைகளுக்காக நம்ம என்னைக்குமே ஸ்ட்ராங்கா நிக்கவே கூடாது. எதுக்காகத்தான் நிக்கணும்? தேவனுடைய வார்த்தைகளுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கணும். அது வேற என்ன வேணா வரட்டும், அதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கணும் சகோதர சகோதரிகளை. பாருங்க, இது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், என்னமோ மாதிரி சொல்ல போகுதே வகுப்பு, நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருந்தோம், என்னமோ மாதிரி எல்லாம் இருக்குது, அப்படி எல்லாம் இருக்கும். ஆனா வசனம் எப்படித்தான் இருக்குது? வசனம் இருக்கா? அதுதான் நம்ம போதிக்க முடியும். அப்போ 2000 வருஷ காலமாக நம்முடைய அனுதின ஜபங்களை நம்ம செய்து கொண்டு வருகிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டல செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்ப அந்த ராஜ்யம் எங்க வரும்? கண்டிப்பா பூமிக்கு வரும். எப்ப வரும்? அது இல்லைங்களா, சாத்தான் கட்டப்பட்டதுக்கு பின்னாடி அங்க வரும். ஆனா எக்ஸாக்டா எப்ப வரும்? அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்? இந்த பூமியில வந்தா பாருங்க, அந்த ராஜ்யத்துல யாரெல்லாம் இருப்பாங்க, அந்த ராஜ்யத்துல என்னென்ன மாதிரி ஆட்சி முறைகள்லாம் இருக்கும், இன்னைக்கு இருக்கிற நிலைமை இருக்குமா, இல்ல மாதிரி எப்படி இருக்கும்? இந்த ஜனங்களை இன்னைக்கு பக்கத்து வீட்டுல பயங்கர சண்டை, பக்கத்துல சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறவடைய பயங்கர சண்டை, வந்துட்டாரா அப்படியே அப்படி திரும்பிட்டு இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் என்ன ஆகும், ராஜ்யத்துல எப்படி இருக்கும் இந்த நிலைமைகள் பார்க்கணும் சகோதர சகோதரிகளை. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம், நமக்கு டீட்டெயிலா இன்னைக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா தேவன் கொடுத்துருக்கிற இந்த கொஞ்சம் சமயத்துல இருக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நம்ம அந்த ராஜ்யம் பத்தி புரியறதுக்கு முயற்சி பண்ணலாம் தேவனுடைய ஆவியில. அப்ப இந்த 3வது உலகம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் பத்தி மீண்டும் ஒரு வசனம் வாசித்து நம்ம பாடத்துக்குள்ள போலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம், 2 பேதுரு 3வது அதிகாரம் 13வது வசனம். புதிய வானங்களும் புதிய நீதி வாசமா இருக்கும், புதிய வானம் புதிய பூமி. அதுதான் தேவனுடைய ராஜ்யம், அதுதான் ஆயரோட அரசாட்சி நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் போது ஏற்கனவே நம்ம இங்க பார்க்கும்போது தேவனுடைய தேவித்துல என்ன உலகம் போயிட்டு இருக்கு? 2வது உலகம் நடந்து கொண்டிருக்குது. அப்ப இந்த 2வது உலகம் நடந்து கொண்டிருக்கும் போது இப்ப கர்த்தர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு ஒரு சில பேர் விசுவாசிக்கிறாங்கன்னா, உடனே இந்த 2வது உலகத்தை அப்படியே ஒரே செகண்ட்ல இல்லாம பண்ணிட்டு அவர் என்ன பண்ணிடுவார், 3வது உலகத்தை ஸ்தாபிச்சிடுவார். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிச்சுடுவார் அப்படின்னு நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. ஆனா கண்டிப்பா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அப்படித்தான் அவர் வச்சிருக்கிறாரா அப்படின்னா அப்படி இல்லவே இல்ல. ஏன்னா நீங்க சாட்ல கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் பாருங்க, இந்த இரண்டாம் உலகம் நீங்க முடிவுக்கு வருதுங்களா பாருங்க, இந்த இரண்டாம் உலகத்தினுடைய முடிவு இங்க டாட் டாட் போட்டிருக்கலையா. சோ இதுதான் இந்த இரண்டாம் உலகத்தினுடைய முடிவு காலப்பகுதி. ஆனா இந்த இரண்டாம் உலகம் முடியறதுக்கு முன்னாடியே இங்க என்ன ஆயிருக்குது, மூன்றாம் உலகம் ஆரம்பிச்சிருச்சு புரியுதுங்களா. இரண்டாம் உலகம் முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மூன்றாம் உலகம் ஆரம்பிச்சாச்சு. அப்ப இடைப்பட்ட ஒரு காலப்பகுதி இருக்குதுங்களா இங்க இல்லைங்க. இது இரண்டாம் பகுதி, மூன்றாம் இரண்டாம் உலகம் மூன்றாம் உலகம் சந்திக்கிற காலப்பகுதி. இந்த காலப்பகுதி இந்த ஒரு காலப்பகுதி, இந்த காலப்பகுதி தான் நம்ம பார்க்கும் போது அது மகா உபத்திரவத்தினுடைய காலப்பகுதி. அதுதான் சாத்தானை கட்டுகிற அந்த காலப்பகுதி, அதுதான் மகா உபத்திரவம் நிறைந்ததாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இதுல நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும், அதெல்லாம் இனிமே வரப்போற வகுப்புகள் நம்ம டீட்டெயிலா படிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில எப்போ ஸ்தாபனமாகும் அது கூட நம்ம படிக்க போறோம். எந்த வருஷம் சொல்ல முடியுமா? சொல்லலாம் சகோதர சகோதரிகளே. தேவன் அதுக்கு தான் அவருடைய இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார், கம்ப்ளீட்டா கொடுத்திருக்கிறார். இதுல என்ன வேணும் எல்லாம் கொடுத்திருக்கிறார். இந்த முடிவு இந்த காலப்பகுதி வரைக்கும் யுகா யுகம் கொஞ்சம் தான் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த ஆயரோட அரசாட்சி வரைக்கும், ஆதாம் இருந்து இந்த ஆயரோட அரசாட்சி வரைக்கும் இருக்கிற அத்தனை விஷயங்கள் என்ன நீங்க கேட்டு கேட்டாலும் எல்லாத்துக்கும் தேவன் அவருடைய வேதத்துல பதில் வச்சிருக்கிறார். என்ன வருஷம் எல்லாம் வச்சிருக்கிறார். அதெல்லாம் வரப்போற காலத்துல நம்ம படிக்கலாம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல தான் நம்ம பார்க்கும் போது அதுதான் மகா உபத்திரவத்தினுடைய காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில தான் இந்த சாத்தானுடைய அரசாட்சியில இருக்கிற நீ அநீதியான அந்த நிலைமை தீமை நிறைந்த அந்த அரசாட்சியை என்ன பண்ணிடுவார், நீக்கிடுவார். அதுக்குதான் அந்த காலப்பகுதியை, அந்த மகா உபத்திரவத்தினுடைய காலப்பகுதியை அங்க வைத்திருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த காலப்பகுதியில அநேக அழிவுகள் அங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்றதை நம்ம வந்து பாக்குறோம். அந்த காலப்பகுதிக்கு இன்னொரு பெயர் கூட இருக்கு, அர்மகதோன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைபிள்ல நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, சினிமா படங்கள் கூட அப்படி வந்திருக்கு, அர்மகதோன். இந்த அர்மகதோன் அப்படிங்கிற காலப்பகுதி எதுன்னா இந்த இடைப்பட்ட காலப்பகுதி, மூன்றாம் உலகத்தினுடைய ஆரம்பம் இரண்டாம் உலகத்தினுடைய முடிவு காலப்பகுதி. இந்த இடைப்பட்ட காலப்பகுதி தான் அர்மகதோன். சோ இது குறித்து நம்ம தனி பாடம் இருக்கு, அதுல டீட்டெயிலா படிக்கலாம். ஆனா இன்னைக்கு அது நமக்கு அவசியம் இல்லை. அப்ப இந்த ஒரு காலப்பகுதியில இந்த சாத்தானுடைய அரசாட்சிக்கு எப்படி அழிவு ஏற்படுத்த போறாரு, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்னைக்கு நம்ம அது கூட பார்க்க போறோம். அதே சமயத்துல இது இந்த ஒரு காலப்பகுதி மகா உபத்திரவத்தின் காலப்பகுதியா இருக்கிறதுனால இதுல அநேக அழிவுகள் இருக்கிறதுனால பொதுவா என்ன நினைக்கிறாங்க பார்க்கும்போது, சனங்கள் பூமியில் இருக்கிற எல்லா சனங்களும் என்ன ஆயிடுவாங்க, அழிஞ்சிடுவாங்க. எல்லாரும் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் என்ன ஆகும், மறுபடியும் எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவாங்க. இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனா ரொம்ப நம்பிக்கை கரெக்ட். ஆனா அது எங்க போய் செக் பண்ணும், வேதத்துல போய் செக் பண்ணும். வேதத்துல இருந்தா ஏற்றுக்கொள்ளாங்களா, வேதத்துல இருந்தா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். பாருங்க, அந்த வேதத்துல போய் பார்க்கும்போது அப்படித்தான் கொடுத்துருக்கிறாரா பாருங்க. வசனம் படிக்கலாம், மத்தேயு 24 அதிகாரம், மத்தேயு 24:22. பாருங்க அந்த நாள் பத்தி பேசும்போது என்ன சொல்லிடுறாங்க, அந்த நாள் பத்தி சொல்லும் போது குறைக்கப்படாது இருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவது இல்லை, ஆனால் தெரிந்து கொல்லப்பட்ட ஒரு நிமித்தமோ அதனால என்ன இருக்கும், குறைக்கப்பட்டு இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லாருமே எல்லாரும் அழையிறது இல்லை புரியுதுங்களா, எல்லாரும் கண்டிப்பாக அழைக்கிறது இல்லை. அதுதான் நம்ம முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. பாருங்க இன்னொரு வசனம் கூட நம்ம உறுதிப்படுத்தலாம், செப்பனியா 3 செப்பனியா 3 8:9 வசனம், செப்பனியா 3:8-9.
அப்பொழுது
நாமத்தை கொண்டு
பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்னியினால் அழியும். ஆனா அடுத்த பகுதி பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குது. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் யாருடைய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு. பாருங்க, இப்ப ஒரு கேள்வி நம்மளே வைக்கலாம், ஜனங்கள் அழிஞ்சு போயிட்டா எப்படி கர்த்தருடைய நாமத்தை அவங்க தொழுது கொள்வாங்க பாத்தீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கம்ப்ளீட்டா என்ன ஆகுறது இல்ல, அழியறது இல்ல. அப்படின்னா முழு ஜனங்களே அழியறது இல்ல, கொஞ்சம் பேர் என்ன ஆயிடுவாங்க, இருப்பாங்க. அது ஒரு அழிவுக்குரிய காலப்பகுதி தான். ஆனா முற்றிலும் அது அழிக்கிறது இல்ல, மாறாக சில பேர், கொஞ்சம் பேர் அங்க உயிரோட இருக்கிறத நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அதனாலதான் அவங்க தேவனை தொழுது கொள்றதுக்கு அவங்க வராங்க, நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அடுத்ததாக பார்க்கும்போது, இப்போ எப்படி இந்த பூமியில இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வருவாங்க? கேள்வி புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்றீங்க, நாம கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்றோம், நம்ம பக்கத்து வீட்டுக்கார தொழுது கொள்றாரா? இன்னும் இப்படித்தான் இருக்கிறாரு, இப்படித்தான் இருக்கிறாரு இல்லையா? எப்படி இருக்கிறாரு அவர்? எப்படி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வார்? ஆனா வசனம் என்னதான் இருக்குதுன்னா, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவாங்க. ஓகே, ஆனா எப்படி தொழுது கொள்ளுவாங்க, இது எப்படி தேவன் செய்ய போறார்? இன்னைக்கு நம்ம மண்டையை உடைச்சிட்டு கையை காலை உடைச்சுக்கிட்டு போயிட்டு சொல்றோம், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. யாராவது ஏத்துக்கிறாங்களா? யாரும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள, அவரை தொழுது கொள்றதே இல்ல. ஆனா வசனம் தெளிவா இருக்குது, கர்த்தருடைய நாம தேவன் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா தொழுது கொள்வார்கள். ஆனா எப்படி? அதுதான் வசனம் நம்ம படிக்கலாம். சகரியா, சகரியா 12 அதிகாரம், சகரியா 12:2-3 வசனம்.
இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை கர்த்தரின் பாத்திரமாக்கிறேன், விரோதமாய் தொடரும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்கி அதை கிழக்கு கிரை காவலும் சிதைக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள சாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் குடிகொள்வார்கள்.
பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசன பகுதி இது சகரியா தீர்க்க தரிசனத்துல. இதோ சுற்றிலும் நான் என்ன பண்ண போறேன், இருக்கிற எல்லாரையும் நான் எதுக்கு விரோதமாக கிளப்ப போறேன், எருசலேமுக்கு விரோதமாக நான் கொண்டு வர போறேன். எருசலேம் சொல்லும் போது எது குறிக்கும்? இஸ்ரேல். அப்போ சுற்றி இருக்கிற எல்லா தேசத்தாரையும் நான் இஸ்ரேலுக்கு எதிராக நான் என்ன பண்ண போறேன், கொண்டு வர போறேன். எல்லாரும் இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வருவாங்க. இந்த இஸ்ரேலை நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த உலகத்துக்கு தத்தளிப்பின் பாத்திரமாக நான் வைக்க போறேன். இஸ்ரேல் எப்படி இருக்கும்னா, இந்த உலகத்துக்கு பெரிய தலைவலியா இருக்கும், எல்லாருக்கும் பெரிய தலைவலி பிடிச்ச ஒரு நாடாக அது இருக்கும். அதனால இஸ்ரேலுக்கு விரோதமாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, யுத்தம் செய்யறதுக்கு அவங்க கூடி வருவார்கள். பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அதனால தான் சொல்றார், எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல் ஆக்குவேன் பாத்தீங்களா. அப்ப இஸ்ரேலுக்கு விரோதமாக எல்லாரும் என்னிடுவாங்க, கூடி வருவாங்க. நீங்க ரெகுலரா நியூஸ் பாக்குறவங்க யாராவது இருக்கீங்களா? வேர்ல்ட் நியூஸ், உலக செய்தியை ரெகுலரா பாக்குறவங்க யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்களா? கடந்த இந்த மாதத்துல, அது மணிக்கு இந்த செப்டம்பர் மாத கால பகுதியில் ஐநா சபையில முக்கியமான பிரச்சனை ஓடிட்டு இருக்கு தெரியுங்களா? உலக செய்தி நீங்க பாக்குற நம்ம டூர் சேனல்ல எல்லாம் இது அதிகமா வருது, வேற சேனல்லாம் நீங்க வெப்சைட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐநா சபையில மிகப்பெரிய பிரச்சனையா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன தெரியுங்களா? இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்குது இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு வரைக்கும் பெரிய தலைவலி. இப்ப பாலஸ்தீனம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, நாங்கள் தனி தேசமாக இஸ்ரேலுக்குள்ள உருவாயிடுவோம் சொல்றாங்க. இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, அது நடக்காது, விடமாட்டோம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த எல்லாமே உலக தேசங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இல்ல இஸ்ரேலுக்குள்ள பாலஸ்தீனம் என்கிற ஒரு தேசம் உருவாகட்டும். ஆனா ஒரு சில நாடுகள் மட்டுமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இல்ல இல்ல இஸ்ரேலா இஸ்ரேல் தனி நாடாவே இருக்கும், அதுக்குள்ள பாலஸ்தீனம் வேண்டாம் அப்படின்னு யார் சொன்னாங்க தெரியுங்களா? ஒபாமா போன வாரத்துல சொன்னார். நீங்க அந்த ஐநா சபையினுடைய நியூஸ் கேட்டீங்கன்னா தெரியும், அதுல ஒபாமா ரொம்ப பகிரங்கமாக அங்க சொல்லிட்டார், இஸ்ரேல் இஸ்ரேலா இருக்கணும், பாலஸ்தீன மதத்துல உருவாக கூடாது, அதுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறது இல்ல அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப நேரம் அதை குறித்து ரொம்ப முக்கியமாக அவர் பேசினார் நம்ம வந்து பார்க்கணும். அப்ப இன்னைக்கு மற்ற உலகத்தினுடைய எல்லா தேசங்களுமே எல்லா உருவாகியே தீரணும், அதுக்குள்ளேயே பாலஸ்தீனம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடிட்டு இருக்காங்க. பாருங்க இப்போ உலகம் எல்லாம் என்ன இருக்குது, இஸ்ரேலுக்கு எதிராக கிளப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு சூழ்நிலை வரும்போது இப்போ அமெரிக்கா கூட அவங்களுக்கு இசைவா இருக்கிறாங்க, ஆனா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்போது அவங்க கூட என்ன ஆயிடுவாங்க, மெஜாரிட்டி என்னவோ அப்படித்தான் அவங்க வருவாங்க இல்லையா. தலைமையில் அவங்க மாத்திரம் என்ன போராடி பார்ப்பாங்களா, முடியாது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் ஆயிடும். ஏன்னா அமெரிக்காவுடைய நிலை கூட இன்னைக்கு அப்படித்தான் இருந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த உலகத்தின் மத்தியில இந்த இஸ்ரேல் தேசம் ஒரு பாரமாக இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒருவேளை இஸ்ரேல் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது இந்த ஆசியா பகுதியில மிகப்பெரிய சமாதானம் இல்லையை கொண்டு வரும். ஆசியா மாத்திரம் இல்ல, உலகம் முழுக்கவே அப்படி சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துடும், அதனால வேண்டாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா மெஜாரிட்டியில வரட்டும் சொல்றாங்க. அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்னா இன்னைக்கு இந்தியாவில இந்த விஷயம் யாரும் அதிகம் பேசுறது இல்ல. ஆனா மற்ற இன்னைக்கு தேசங்களில பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பற்றிய இந்த விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இன்னைக்கு பேசப்படுகிறத நம்ம கண் கூட பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. பாருங்கப்போ சகல ஜனங்களும் என்ன ஆயிடுவாங்க, கண்டிப்பா இஸ்ரேலுக்கு எதிராக வருவாங்க. எதுக்காக, யுத்தம் செய்கிறதுக்காக. பாருங்க யுத்தம் செய்கிறதுக்காக எல்லா தேசங்களும் இஸ்ரேலுக்கு எதிராக கிளம்பி வருவாங்க. எல்லா தேசங்களும் இஸ்ரேலுக்கு எதிராக கிளம்பி வந்தா இஸ்ரேல் என்ன ஆகும், என்ன ஆகிடும், ஒண்ணுமே ஆகாது. பாருங்க அவர் தேவன் மேல இருக்கிற விசுவாசத்துல சொல்றாரு. ஆனா என்ன ஆகும், கண்டிப்பா ஒண்ணுமே இல்லாம போயிடும். இஸ்ரேல் அப்படிங்கிற தேசமே இல்லாமல் போயிடும். இஸ்ரேல் பத்தி நம்ம தனியா ஒரு ஸ்டடியே பண்ண போறோம். கிட்டத்தட்ட 2000 வருஷ காலமா இந்த பூமியினுடைய மேப்லயே ஒரு தேசம் இல்ல, அது எதுனா இஸ்ரேல். ஆனா இன்னைக்கு இருக்குது. ஆனா எப்படி வந்துச்சு, சோ இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விதம். வரப்போற வகுப்புகளை நம்ம அதெல்லாம் டீட்டெயிலா படிக்கலாம். இஸ்ரேல் பத்தி கண்டிப்பா படிக்கணும். நம்ம கிறிஸ்தவர்கள் சொன்னா கண்டிப்பா இஸ்ரேல் பத்தி தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு முக்கியமான சம்பவங்கள் நம்மை சார்ந்த தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்துல இஸ்ரேல் குறித்து வைத்திருக்கிறார். அப்ப நீ பார்க்கும்போது சகோதர சகோதரிகளை கண்டிப்பாக எல்லாரும் இஸ்ரேலுக்கு எதிராக கூடி வருவாங்க. கூடி வரும்போது அதற்கு எதிராக எல்லாரும் யுத்தம் செய்வாங்க. யுத்தம் செய்யும் போது இஸ்ரேல் கிட்டத்தட்ட 80% ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். அவ்வளவுதான் இஸ்ரேல் கிட்ட இருக்கிற ஆயுதம் எல்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க, ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். கடைசியில சோர்ந்து போயிடுவான். ஒரு 20% ஜனதா இருப்பான், அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த சமயத்துல என்ன நடக்கும் பாருங்க, சகரியா 14 சகரியா 14:2-3 வசனம். சகரியா 14:2-3 வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல சாதிகளையும் கூட்டுவேன், சகல சாதிகளையும் நான் கூட்டுவேன். அப்புறம்
நகரம் பிடிக்கப்படும்,
நகரம் பிடிக்கப்படும், இஸ்ரேல் பிடிச்சிருவாங்க. வீடுகள் கொள்ளையிட்டுவாங்க,
ஸ்திரீகள்
எல்லாம் அவமானப்பட்டுருவாங்க, நாஸ்தி ஆயிடுவாங்க. அப்புறம்
நகரக்காரின் பாதி மனுஷன் ஸ்திரீப்பட்டு
பாதி மனுஷர்கள் காணாம போயிடுவாங்க. அப்புறம்
மீதியாக செல்லவும்
மீதிய கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்க கண்டிப்பா சாக மாட்டாங்க, உயிரோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் போராடி பார்த்துட்டு ஒண்ணுமே இனிமே எங்களால முடியாது சொல்லிட்டாங்கன்னு பண்ணிடுவாங்க, கையை கட்டிட்டு அப்படியே இப்படி சோர்ந்து போயிடுவாங்க. அப்பதான் இங்க என்ன நடக்கும்னா பாருங்க, கர்த்தர் புறப்பட்டு, கர்த்தர் என்ன பண்ணுவார், புறப்பட்டு
யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த சாதிகளோடு
யுத்த நாளிலே போராடுவது போல கர்த்தர் இப்ப யாருக்காக சண்டை பண்ண வந்துருவாரு, இஸ்ரேலுக்காக சண்டை பண்ண வந்துருவார். கர்த்தர் இஸ்ரேலுக்காக சண்டை பண்ண வந்தாருன்னா அப்ப மற்ற தேசங்கள் அப்ப யார் ஜெயிப்பா, நம்ம சொல்லவே வேண்டாம். அதுக்கு மேல அங்க வேற வார்த்தையில நம்ம போடவே முடியாது, கண்டிப்பாக இஸ்ரேல் அங்க ஜெயிப்பாங்க. ஆனால் சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டாம் உலகத்தினுடைய முடிவை தேவன் எப்படி கொண்டு வர்றாருன்னா இந்த இஸ்ரேலை மையமா வச்சுதான் முடிவுக்கு கொண்டு வர போறார். கம்ப்ளீட்டா அங்க அழிக்க போறார். இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அவர் அழிக்க போறார். பாக்குறோம் சகோதர சகோதரிகளே, அழிச்சுட்டு இஸ்ரேலையும் ஆச்சரியப்படும் விதமாக அவர் என்ன பண்ணிடுவார், காப்பாத்திடுவார். அந்த போர்ல இருந்து இஸ்ரேல் என்ன ஆயிடுவாங்க, ஜெயிச்சிடுவாங்க. ஜெயிச்ச பிற்பாடு மற்ற நாடுகளுக்குள்ள என்ன ஆயிடும், மற்ற நாடுகள் இஸ்ரேல எப்படி பார்ப்பாங்க, ஆச்சரியமா பார்ப்பாங்க. எப்படிப்பா இஸ்ரோன் நாடு இவ்வளவு தேசங்கள், எவ்வளவு பெரிய பெரிய வல்லரசு தேசங்கள், நீங்க யோசிச்சு பாருங்க. இஸ்ரேல் தேசம் நீங்க மேப்ல பாத்துருக்கீங்களா, எத்தனை இருக்கு வந்து தமிழ்நாட்டை விட சின்னது, ரொம்ப குட்டி தான், அவருடைய சைஸ் ரொம்ப ரொம்ப குட்டி. அவருடைய பார்டர் நீங்க கிராஸ் பண்ணோம்னா பைக்ல போனா 3 மணி நேரத்துல டச் பண்ணிடலாம் பார்டர், அவ்வளவுதான். பஸ்ல போனா ஒரு 2 மணி நேரத்துல நீங்க டச் பண்ணிடலாம் பார்டர், அவ்வளவுதான் அவருடைய சைஸ். ஆனா இத்ரோட சைஸ் இருக்கிற இந்த தேசம் எவ்வளவு பெரிய வல்லரசுகள் எல்லாம் சூழ்ந்து வந்திருக்கும் போது காணாமல் போயின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இனிமேல் அவ்வளவுதான் இஸ்ரேல் தேசம் ஒழிச்சிச்சு நினைச்சாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா ஆச்சரியப்படும் விதமாக அதெல்லாம் ஆயிடுது. காப்பாற்ற படுக்கிறத பார்த்துட்டு இப்ப மற்ற தேசங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி பாயுது, எப்படி சாத்தியம், எப்படி இஸ்ரேல்களை ஜெயிச்சாங்க, எப்படி நம்மளை அவங்க வெற்றி கொண்டாங்க, இது எப்படி சாத்தியம், விதையை பார்ப்பாங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது பாருங்க. சக்கரியா 14 அதிகாரம், சக்கரியா 14:16 14:16.
பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா சாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும்
எதிராக வந்தாங்க, அதுல நிறைய அழிச்சிட்டாங்க அந்த போர்ல. ஆனா மீதியான கொஞ்சம் பேர் பாருங்க, மீதியான யாவரும் என்ன பண்ணுவாங்க, சேனைகளின் கர்த்தரை தொழுது கொள்ளுவாங்க, ராஜாவை தொழுது கொள்ளுவாங்க. எப்படி, அதுதான் விஷயம், தேடுவாங்க. எப்படிப்பா இஸ்ரேல நீங்க ஜெயிச்சீங்க, என்ன காரணம் கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க இல்லப்பா எங்களால முடிஞ்ச வரை போராடணும், கடைசியில் நாங்க ஒண்ணுமே இல்லாம போயிட்டோம். நாங்க ஒண்ணுமே இல்லாம போனதுக்கு அப்புறம் தான் யார் வந்துட்டு இப்போ கர்த்தர் வந்தாரு, உங்க கூட சண்டை போட்டது யார் தெரியுமா, எங்க கர்த்தர்ப்பா, எங்க ஆண்டவர் உங்களுக்காக சண்டை போட்டிருக்கிறாரு. அப்படியா, யார் அவரு பாத்தீங்களா, இப்படித்தான் அங்க போக போதும். அப்பதான் புரிஞ்சுக்குவாங்க, ஓ இவரு தானா, அப்படி இவரு தான் இந்த வல்லமையில தேவனா, சர்வ வல்லமையிலவரா, ஐயோ நாங்க இவ்வளவு நாள் இவரை சரியா நாங்க அறிஞ்சு கொள்ளவே இல்லையே, இவரை தெரிந்து கொள்ளாமல் விட்டுட்டோமே, அப்படித்தான் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இப்பேற்பட்ட வல்லமையிலவரா, அப்ப எங்க தாக்கூடிய தெய்வங்கள், அது நீங்களே சொல்லுங்க. அப்ப அது ஒண்ணுமே இல்லையா, அவ்வளவுதான் ஒண்ணுமே இல்லை. அப்பதான் புரியும் தேவனுடைய வல்லமை அவங்களுக்கு. சகோதர சகோதரி, நம்ம கூட இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும், நம்ம என்னைக்குமே எல்லா வகையிலையும் நிறைவா இருந்துட்டோம்னா தேவனுக்கு அங்க வேலையே இல்லை. என்னைக்கு நம்ம காலி பாட்டுல இருக்கிறோமோ அன்னைக்குதான் அவருக்கு முழுக்கனாயிடுவாரு, நிறைஞ்சிடுவாரு. அதனால முழுக்க முழுக்க நம்ம யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், கர்த்தர் வருது அவரு நினைக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும்னா கண்டிப்பா வெற்றி யாருக்குதான், நமக்கு தான். ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பலத்தை வச்சுட்டே மோதிட்டு இருப்போம், முடிஞ்ச வரை நம்ம அறிவு வச்சே மோதிட்டு இருப்போம். ஆனா என்ன பண்ணணும், பொதுவா தேவனே என்னால முடியாது, நான் ரொம்ப பலவீனன், நான் ரொம்ப பாவி, நீங்களே பார்த்துக்கோங்க, நீங்களே உங்களுக்கு சித்தமா இருந்தா இது எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க, உங்களுக்கு சித்தம் இல்லாம தயவு செஞ்சு எனக்கு இது வேண்டாம், ஏன்னா உங்களுடைய சித்தம் இல்லாம நான் எதையும் செய்யறதுக்கு விரும்புறதுலன்னு விட்டுட்டோம் என்ன ஆயிடும், ஒருவேளை அது தேவனுடைய சித்தமா இருந்தா நீங்க கை கட்டி பார்ப்பீங்க, ஆனா அந்த காரியம் வரைக்கும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, கண்டிப்பா உலகத்தினுடைய முற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அழிக்கிறது இல்ல, மாறாக அந்த ஒரு போர்ல இந்த உண்மையான தேவனை அவங்க அறிந்து கொள்வாங்க, உண்மையான கர்த்தரை அவங்க தெரிந்து கொள்வாங்க. தெரிந்து கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவனை அவங்க தொழுது கொள்வாங்க. இப்படித்தான் அங்க அவரை எல்லா ஜனங்களும் மீதி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தொழுது கொள்றதுக்கு வருவாங்க. இப்படித்தான் தேவன் இந்த 2 உலகத்தை முடிவுக்கு கொண்டு வர போறார், அதுதான் இந்த இஸ்ரேலை மையமா வச்சு போறார், செய்ய போறார். அந்த காலப்பகுதி தான் மக்கா உபத்திரவத்தினுடைய ஒரு காலப்பகுதி, பயங்கரமான ஒரு போர் களம் நிறைந்ததாக அது காணப்படுகிறது. நம்ம பாக்குறோம் சகோதரிகளே, இன்னைக்கு தேசங்கள் மத்தியில நீங்க பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் குறித்து நிறைய போயிட்டு இருக்கிற பேச்சுவார்த்தைகள். நம்ம உங்களுக்கு சும்மா ஒண்ணுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இஸ்ரேல் குறித்து அநேக பேச்சுவார்த்தைகள் இருக்கிற மற்ற தேசங்கள் முழுக்க போய் கொண்டு இருக்கிறத நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் சும்மா இல்ல, தேவனுடைய ஜனங்கள் அவங்களுக்கு நடக்கிறதுனால கண்டிப்பா இதெல்லாம் முக்கியமான சம்பவங்கள் நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோ அடுத்ததாக என்ன நடக்கும் பாருங்க, வசனம் சக்கரியா 8 அதிகாரம், சக்கரியா 8 அதிகாரம் 22-23 வசனம்.
அனைத்து ஜனங்களும் படுத்த சாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள்.
பாருங்க, அநேக ஜனங்கள் அந்த சண்டைக்கு அப்புறம் இஸ்ரேல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இஸ்ரேல் தேவன் தான் உண்மையான தேவன், இஸ்ரேலுடைய கர்த்தர் தான் உண்மையான கர்த்தர்னு இந்த உலகம் எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, அறிந்து கொள்வார்கள். அறிந்து கொண்ட பிற்பாடு அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும், பலத்த ஜாதிகள்னா ரொம்ப இன்னைக்கு வலிமை மிகுந்த வல்லரசு நாடுகள் அதெல்லாம் குறிக்குது, அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா எருசலேமில் சேனைகளின் கர்த்தரை தேடவும், பாத்தீங்களா, இஸ்ரேலுடைய தேவனை தேடவும், அப்புறம் அவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அப்படின்னா எல்லாரும் இஸ்ரேலுக்கு போக மாட்டாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இங்கே இன்னைக்கு அந்த வாய்ப்புகள் தேவன் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிற, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அடுத்தது
கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியின் கீழாக இந்த பூமி முழுக்கவே
அங்க வந்துரும். அப்ப இந்த பூமியின் மேல ராஜா யார் தான்? கர்த்தா இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் மேல ராஜாவாக அங்க இருப்பா நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அடுத்ததாக பூமி எல்லாம் கர்த்தரை அறிந்து கொள்ள பிற்பாடு அங்க என்ன நடக்கணும்? அடுத்தது ஏற்கனவே மறிச்சு போனவங்களை என்ன நினைப்போம்? எழுந்து வரணும், உயிர் தெழுந்து அவங்கள் வரணும். அப்ப உயிர் தெழுந்து வர்றதுல யார் முதல்ல உயிர் தெழுந்து வருவாங்க? இந்த இரண்டாம் உலகத்தினுடைய முடிவுக்கு பின்னாடி இந்த மூன்றாம் உலகத்துல நம்ம வரும்போது அந்த மகா உபத்திரத்தினுடைய காலத்துக்கு பின்னாடி யார் உயிர் தெழுந்து வருவாங்கன்னா, முதல் முதல்ல முற்பிதாக்கள் உயிர் தெழுந்து வருவார்கள். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், பார்க்க வசனம் படிக்கலாம். எபிரேயர் 11 எபிரேயர் 11 35 வசனம்.
அவர் சொல்லல, இது பேர் தான் சொன்னார் அப்படின்னு.
ஆனா இது யார் சொன்னா நம்ம நம்பிக்கலாம்? ஏன்னா அங்கிருந்து யாராவது வந்தவங்கள கேட்டா கண்டுபிடிச்சலாம் இல்லையா? இப்ப அங்கிருந்து யார் வந்தா? பரலோகத்துல இருந்து இயேசு கிறிஸ்து வந்தார். இப்ப அவர்கிட்ட கேட்கலாமா, கர்த்தர் நீங்க பரலோகத்துல இருந்து தான் வந்திருக்கீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம், நீங்க அப்படித்தான் சொல்லியிருக்கீங்க, நீங்க வரும்போது ஆபிரகாம் என்ன பண்ணிட்டு இருந்தா, மோசே என்ன பண்ணிட்டு இருந்தா, தாவீது என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, எல்லாம் புட்பால் விளையாடுறாங்களா, நீத்தல் அடிச்சுட்டு இருக்கிறாங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க சொன்னா, கேட்டா என்ன சொல்லுவார் அவரு பாருங்க, பதில் என்ன கொடுக்கிறாருன்னா, யோவான் 3:13 யோவான் 3:13 ஒருத்தர் கூட இல்ல, ஆனா ஒருத்தர் தான் யாரு, இயேசு கிறிஸ்து. அவரை தவிர யாரும் எங்க போகல இது வரைக்கும், பரலோகமே போகல. ஏன் நான் சகோதர சகோதரிகளே, உயிர்த்ததுல யார் தான் கொடுக்குறாங்க? இந்த உலகத்தினுடைய எந்த மனுஷனா இருந்தாலும் அவங்களுக்கு உயிர் தெழுதல் ஜீவன் யார் தான் கொடுக்கிறார்? கர்த்தா இயேசு கிறிஸ்து. அதுதான் ஜீவன் கொடுத்துட்டு போயிருக்கிறார். அப்போ ஜீவன் கொடுக்கிறவரே எங்கதான் இருக்கிறாரு? அவர் இன்னும் வந்துட்டு அவர் என்ன ஆகல பாருங்க. அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகைக்கு முன்னாடியே முற்பதாக்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க இல்லையா, கல்லறையில இருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் இறந்ததுமே அவங்க உயிர் தெழுந்து போயிட்டாங்கன்னா, இப்ப உயிர் தெழுதல் கொடுக்கிறவரே யார் தான்? அவரே இன்னும் பூமிக்கு வந்து ஜீவனே கொடுக்கல, அப்புறம் எப்படி அவங்க எந்திரிக்க முடியும்? சரி பரவாயில்ல. ஆனா உயிர் தெழுதல்ல முதல் பலன் யார் தெரியுங்களா? பாருங்க கிறிஸ்து. அப்ப எல்லாம் எந்திரிச்சு பரலோகம் போயிட்டாங்கன்னா, அப்ப கிறிஸ்து எப்படி முதல் பலன் சொல்ல முடியும்? பாருங்க வசனப்படுங்க, 1 Corinthians 15 1 Corinthians 15:20 தப்பு இருக்குங்களா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? உயிர் தெழுதல்ல முதல் பலன் யார் தான்? உயிர் தெழுதல்ல முதல் பலன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் முதல்ல உயிர் தெழுந்திருக்கிறார். அவருக்கு முன்னாடி யாராவது உயிர் தெழுந்திருக்கிறாங்களா? தாவீது எந்திரிச்சு போயிருக்கிறாரா பரலோகத்துக்கு? ஆபிரகாம் எந்திரிச்சு போயிருக்கிறாரா? இல்ல மோசே எந்திரிச்சு போயிருக்கிறாரா? இல்ல பாத்தீங்களா. அப்ப உயிர் தெழுதல்ல முதல் பலன் யார் தான்? முற்பிதாக்கள் தான் எந்திரிச்சு அவங்க வருவாங்க. ஆனா நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இல்ல போத ஆபிரகாம் அடையில யார் இருந்தார்? லாசர் இருந்தாரு. எங்க இருந்தாரு பாத்தீங்களா? பரலோகத்துல இருந்தாரு. அதே மாதிரி என் மறுரூப மலையில யாரெல்லாம் காட்சி கொடுத்தா? மோசே, எலியா, இன்னொருத்தர், மூணு பேர் சொல்லுங்க. மோசே, எலியா, அவர் கூட யாரு பாருங்க. அப்ப எப்படி மோசே வந்தாருங்க, எலியா வந்திருந்தாரு? இதெல்லாம் உங்களுக்கு கேள்வியா இருக்கும். ஆனா உங்களுக்கு நான் போன வகுப்புலயே சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு புதுசா கொஞ்சம் வந்திருக்கிறீங்க, நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வகுப்புக்கா இந்த கேள்விக்குரிய வகுப்பு 12, 13, 14 அந்த வகுப்புகள்ல நீங்க தெரிந்து கொள்ளலாம். ரொம்ப எளிமையா, ரொம்ப தேவன் நமக்கு கிளியரா இந்த வசன பகுதிகளில் நம்ம கொடுக்க போறோம். இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக அப்போ படிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணோம், கொஞ்சம் பொறுமை காட்டணும். ஏன்னா தேவன்கிட்டருந்து ஒன்று வாங்கிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், ஆமாம் நம்ம இஷ்டத்துக்கு அங்கே கொடுக்க மாட்டார். நமக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். பாருங்க நம்ம குழந்தைங்களா இருக்கிறாங்க, எந்த பருவத்தில் என்ன கொடுக்கணும்னு யாருக்கு தெரியும் பார்த்தீங்களா? அப்பா அம்மாவுக்கு நல்லா தெரியும், அப்பாவுக்குள்ள அம்மாவுக்கு நல்லா தெரியும், அதுக்கப்புறம் அப்பாவுக்கு தெரியும். அப்போ பால் கொடுக்க வேண்டிய சில என்ன தான் கொடுப்பாங்க, பால் தான் அங்கே வந்து கொடுக்குறாங்க. இல்லை இல்லை பிரியாணி நீங்கள் நல்லா கனமும் கனமும் மணக்குது, கொஞ்சம் ஊட்டி பாருங்க, ஊட்டி விட்டுருவோம்மா, யாராவது ஊட்டி விட்டுருவோம்மா, எடுத்து அது வாயில் வச்சா கூட என்ன பண்ணிடுறோம், தமக்குன்னு பிடுங்கி போடுறோம் இல்லைங்களா. பாருங்க நம்ம கொடுக்குறது இல்லை, நமக்கே அறிவு இருக்குது பாருங்க, குழந்தைக்கு எந்த வயசுல என்ன கொடுக்கும், நம்ம தான் யாருக்குடைய குழந்தைகள் பார்த்தீங்களா. அப்போ அவருக்கு தெரியுமா தெரியாதா, எந்த பருவத்தில் அல்லது எந்த டைம்ல நமக்கு என்ன சத்தியம் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியுமா தெரியாதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அது வரைக்கும் குழந்தை மாதிரி நம்ம அமைதியை பொறுமையிருக்கோம், அவ்வளவு வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆனா கொடுக்க வேண்டிய நேரத்துல பண்ணிடுவார் கண்டிப்பா, அதே கொடுத்துடுவார். சோ அப்போ நம்ம கண்டிப்பா இதெல்லாம் வர போற வகுப்புகளை இன்னும் தெளிவா நம்ம வந்து கற்றுக்கொள்ள போகிறோம் சகோதர சகோதரிகள. அப்ப இந்த எருசலேமை வைத்து தேவன் அந்த ஒரு மகா உபத்திரவத்தை அந்த அனுமதிக்கும் போது அதற்கு பிற்பாடாக இஸ்ரவேல் அங்க வெற்றி அடைந்த பிற்பாடு அங்க உயிர் தெழுதல் முதல்ல அங்க ஆரம்பிக்கும். யார் உயிர் தெழுந்து வருவாங்கன்னா, முற்பிதாக்கள் முதல்ல என்ன ஆயிடுவாங்க, உயிர் தெழுந்து அங்க வருவாங்க. உயிர் திறந்து வந்து இந்த பூமியில அவங்க எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? பாருங்க வசனம் படிக்கலாம். சங்கீதம் 45, சங்கீதம் 45:16.
அதிகம் ஜெயிச்சவர், நிறைய சண்டை போடுவாங்க ஆனா ஜெயிக்க மாட்டாங்க.
ஆனா சண்டை போட்டு ஜெயிச்சதுல நம்பர் ஒன் லிஸ்ட் தான் தாவீது. இப்ப தாவீதை பத்தி உலகமே அறிஞ்சிருக்காங்க. அவர் போனா குதிரையில போனா சொல்லுவாங்க, அந்த ஒரு வரலாற்று சொல்றாங்க, குதிரையில அவர் போனார்னா இந்த பக்கம் 10 பேர் அந்த பக்கம் 10 பேர் அப்படியே தலை விழுகும்னு சொல்லுவாங்க. என்னதான் மெத்தட் பயன்படுத்தினாரு சண்டைக்கு தெரியல, நமக்கு தேவன் அவருக்கு என்ன அறிவு கொடுத்தாரோ தெரியல. அதனால அவர் போர்க்களத்துல வராருன்னு சொன்னா பக்கத்துல யாரும் நிக்க மாட்டாங்களாம், வீரர்களை தெரி தோடிடுவாங்களாம், எதிரி நாட்டு ராஜா கூட நிக்க மாட்டாராம், முடிஞ்ச வரைக்கும் தளபதிகளை முன்னாடி அனுப்பிச்சு எஸ்கேப் பண்ணிடுவாங்க. அப்படிதான் சொல்றாங்க தாவீது ராஜா குறித்து சொல்ல போகுது. அதனாலதான் சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர்கிட்ட வாலண்டரியா ஐயோ தயசந்து நம்மளை விட்டுருங்க அப்படின்னு சரண்டர் ஆயிட்டு கப்பம் கட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் பக்கத்து நாட்டு ராஜாக்கள்லாம் அவரோட நண்பர்களா இருந்திருக்காங்க. அது கூட வேதத்துல இருந்திருக்கு. சாமுவேல் கிட்ட சொல்லும் போது கூட, சாலமோன் கிட்ட சொல்லும் போது கூட, உங்க அப்பா கிட்ட நானு ரொம்ப நெருக்கமா இருந்தப்பா, நண்பர்களாக இருந்தோம், அப்படி இருக்கும்போது அவர் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம், இப்பயும் என்ன கேட்கறது அதெல்லாம் நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பின்னாடி நம்ம பாக்கலாம் என்னவெல்லாம் நடந்துச்சு. அப்ப பார்க்கும்போது இப்ப தாவீது உயிர்த்தெழுந்து வந்துட்டாருன்னா இப்ப உலகம் முழுக்க அந்த செய்தி எடுத்து போயிடும். பயங்கரமான செய்தி ஆகணும் இல்லைங்களா, பயங்கர பிரபலம் ஆயிடும். இன்னைக்கு இருக்கிற மீடியாக்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, போயிட்டு தாவீது எல்லாம் போட்டோ பிடிச்சி வீடியோ பண்ணி பயங்கரமா காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப உலகம் முழுக்க எப்படி ஆயிடும், ரொம்ப ஆச்சரியமாயிடும். சுத்தம் உயிர்த்தெழுந்து வராங்களா, அப்ப எங்க வீட்டுல வருவாங்களா, உங்க வீட்டுல வருவாங்களா, நம்ம தேசத்துல எல்லாரும் போறோம் இறந்தவங்களா வருவாங்களா, எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் வேண்டாயிடுவாங்க வருவாங்க. சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இறந்துட்டா தந்தி கொடுப்பாங்க, இறந்துட்டா சீக்கிரம் வாங்க சொல்லுவாங்க. ஆனா வரக்கூடிய அந்த காலத்துல ராஜ்யத்துல எல்லாரும் தந்தி எப்படி கொடுப்பாங்க தெரியுங்களா, உயிராட இறந்துட்டாருங்க அப்பா சீக்கிரம் வா அப்படித்தான் தந்தி கொடுப்பாங்க. உயிரோட இறந்துட்டாருங்க அம்மா சீக்கிரம் வா, உங்க பாட்டு உயிரோட வந்துட்டாங்க சீக்கிரம் வா, எல்லாரும் தந்தி அப்படித்தான் கொடுப்பாங்க சகோதர சகோதரிகளே. நடக்குமா, நடக்கும். ஏன்னா வசனம் அப்படித்தான் இருக்குது சகோதர சகோதரிகளே. அப்ப எல்லா ஜனங்களும் உயிர்த்தெழுந்து வருவாங்க. உயிர்த்தெழுந்து வந்து இந்த பூமி அப்ப எப்படி இருக்கும் தெரியுங்களா, பாருங்க வசனம் படிங்க. சங்கீதம் 72:8 வசனம், சங்கீதம் 72:8.
ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமி எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாங்கம்.
ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் பூமியினுடைய எல்லை வரைக்கும் யாருடைய ஆளுகை இருக்கும், இயேசு கிருஷ்ணனுடைய ஆளுகை பூமி முழுக்கவே அங்க இருக்கும் நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. அப்ப எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க, உயிர்க்கெழுந்து அங்க வந்திருப்பாங்க. உயிர்க்கெழுந்து வந்திருக்கும் போது அவங்க எல்லாருக்குமே இஸ்ரேல இருந்து என்ன போகும் தெரியுங்களா, வசனப்படுங்க ஏசாயா 2:2, ஏசாயா 2:2-3 வசனம்.
கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆடை வாங்கிய பர்வதம் பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள், திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கு யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போகும் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள், ஏனெனில் சீயோன் இருந்து வேதமும்.
எல்லா ஜனங்களும் சொல்லுவாங்க, நீ அப்பா அதை போய் இதை போய் வணங்கிட்டு இருக்கிற, என்ன சொன்னு ரொம்ப பிரச்சனை இருக்குதுப்பா குடும்பத்துல, சரி அதுக்கு என்ன இல்ல காசி போயிட்டு வரலான் இருக்கிறேன், காசிக்கு போக வேண்டாம்ப்பா, இஸ்ரேல இருந்து நியூஸ் வரும் நீ கேளு, உன் பிரச்சனை இல்ல சாலிவாடும். இப்ப இப்படி சொல்லுவாங்க, அப்ப எப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படித்தான் சொல்லுவாங்க. ஏன்னா சியோனில் இருந்து வேதமும் சியோனில் குறிக்கும்னா பரம சியோன் குறிக்கும், கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் கூட சபை இருப்பாங்க அதுதான் சீயோன் குறிக்கும். அடுத்ததாக எருசலேமில் இருந்து இஸ்ரேல இருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அப்ப இன்னைக்கு நாம கேட்கிற இதே சத்தியம் தான் யாரெல்லாம் கேட்க போறாங்க, வரப்போகிற ஜனங்கள் உலகத்தினுடைய எல்லா ஜனங்களும் அங்க கேட்க போறாங்க சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த பூமியில யார் தான் ஜனாதிபதியாக இருப்பாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், வெரி குட், யோவான் ஸ்நானகன் எப்படி இருப்பார், ஜனாதிபதியாக இந்த பூமியின் மேல இருப்பார். ஏன்னா கத்ரா ஏசு கிறிஸ்துவே அவர் சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டார். வசனப்படுங்க மத்தேயு 11:11, மத்தேயு 11:11. ஸ்திரீகள் இடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவர் ஒருவனும் இல்லை. அப்ப இந்த பூமியில ஒரு உன்னதமான நிலையில யார்தான் இருப்பா, முதல்ல யோவான் ஸ்நானகன் தாங்க இருப்பார், அவருக்கு கீழே யாரெல்லாம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் போதும். அப்ப இங்க பூமியில அவருக்கு கீழே யாரெல்லாம் இருப்பாங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், யாரெல்லாம் இருப்பாங்க, உயிர்த்தெழுந்த மற்ற முற்பிதாக்கள் அவருக்கு கீழே இருப்பாங்க. மோசே வந்துருவாரு, தாவீது வந்துருவாரு, தானியேல் வந்துருவாரு, யோசேப் உயிர்த்தெழுந்து வந்துருவாரு, எல்லாம் உயிர்த்தெழுந்த பூமியில இருப்பாங்க. அப்ப மோசே எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சரா இருப்பாரு, மினிஸ்டரா இருப்பாரு? நிதி, பாத்தீங்களா? நிதியா நீதியா? நீதி, சட்டம், சட்டத்துறைக்கு யார் அமைச்சரா இருப்பாரு? பாத்தீங்களா? ஏன்னா தேவன் ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டாரு பாருங்க, பக்காவா சட்டத்துல வல்லவர் ஆகிட்டாரு. பாத்தீங்களா? என்ன சட்டம் பேசுறாரு பாருங்க, எல்லாருக்கும் சட்டம் பாருங்க, இப்படித்தான் இருக்கணும். யோசுவா சொல்லிக் கொடுக்கிறார், காலேபு சொல்லிக் கொடுக்கிறார், இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், இதுதான் சட்டம், இப்படித்தான் இருக்கணும். பாத்தீங்களா? அப்ப சட்டம் இன்னைக்கு உலகம் உலகம் யாருடைய சட்டம் இருக்கு தெரியுங்களா? ஆச்சரியப்படுங்க, நீங்க சொன்னா மோசையினுடைய சட்டம் தான் இன்னைக்கு உலகம் முழுக்கவே இருக்குது. ஆனா ஜனங்களை யாரோ யாரோ வச்சுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்தியா நாட்டுடைய சட்டம் டாக்டர் அம்பேத்கர் சொல்றாங்க, அவர் எங்க கத்துட்டாரு தெரியுங்களா? இங்கிலாந்துல போய் கத்துக்கிட்டாரு. இங்கிலாந்துடைய யாரு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது? அவங்களுக்கு எப்படி பைபிள், பைபிள்ல உபாமத்திலிருந்து எல்லாம் எடுத்துக்கிறாங்க சட்டம், மோசையில அந்த ஆகமத்துல இருந்து எல்லா சட்டமும் எடுத்து அதை வச்சுதான் நீங்க டெவலப் பண்ணிருக்கிறாங்க. அப்பதான் தெரியும் மோச வீட்டில் வந்ததுக்கு அப்புறம், சார் இந்த மாதிரி சட்டம் எல்லாம் இருக்குது சார். யாரு சொல்றீங்க சார்? சட்டமே நம்ம தான் சார் எழுதுனது, நீங்க நமக்கே சட்டம் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்ற பாத்தீங்களா? அப்பதான் தெரியும், ஓ நீங்க எழுதுனா இது தெரியாம நாங்க எங்க பேர் எல்லாம் போட்டு வச்சோம், மனுஷனுங்கன்னு சொல்லிடுவோம். பாத்தீங்களா? அப்ப சட்டத்துறையில அவரு அமைச்சராக இருப்பார். அதே மாதிரி யோசேப்பு வந்தா அவர் என்ன டிபார்ட்மெண்ட்டு மினிஸ்டரா இருப்பாரு? பாத்தீங்களா? உணவுத்துறை. ஏன்னா கொடிய பஞ்சம் வந்திருக்கும் போது உலகத்தையே பஞ்சத்துல இருந்து காப்பாத்தினவர், புத்தியாவுக்கு அப்பேற்பட்ட புத்தி தேவன் கொடுத்திருந்தா நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அதே போல பார்க்கும்போது தானியல் எல்லாம் வந்தா தானியல் எப்படி இருப்பாரு? வருவாய்த்துறை கணக்குல அவர் எப்படி இருந்தாரு பாத்தீங்களா? தரியராஜ் அவர் எங்க வச்சிருந்தாரு பாத்தீங்களா? எல்லா கணக்கு அக்கௌண்ட்க்கு மேல ஒரு சீப் அக்கௌண்ட்டா இருந்தாரு. கணக்கு கரெக்டா கொண்டு வா, கணக்குல எல்லாம் ஏமாத்துறாங்க. தானியல் பிடிச்சாரு, எப்படிப்பா இந்த கணக்கு நீ தப்பா பண்ணிருக்க, கொண்டு வா. எல்லாம் கோவம் வந்துதான் என்ன பண்ணிட்டாங்க, அவர் எப்படியாவது சிங்க கப்பியில தூக்கி போடணும்னு தூக்கி போட்டாங்க. தேவன் அப்படியே அவரை காப்பாத்திட்டாரு. அப்ப கணக்குல யார் கரெக்டா இருக்கிறாரு பாத்தீங்களா? வருமானத்துல ரொம்ப கரெக்டா இருக்க வருவாய்த்துறையில, இன்னைக்கு இருக்கிற வருவாய்த்துறை எப்படி இருக்கு பாத்தீங்களா? இப்படி போயிட்டு இப்படி கொடுத்தா வாங்கிட்டு அமையே போயிடுவாங்க. ஆனா தானியல் கிட்ட செல்லுமா? அரக்கணக்கவே சொல்லிடுவார். ஆனா ராஜ்யத்துல அந்த மாதிரி திருத்தப்பட்டு நடக்கவெல்லாம் முடியாது. ஆனா ரொம்ப கரெக்டா அங்க நடக்கும் நம்ம பாக்குறோம். ஏன்னா அந்த ஆட்சி முறை ரொம்ப நேர்மையாக அங்க நடக்கும் நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. இப்படித்தான் அந்த தேவன் ஆபிரகாம் கிட்ட அளித்த அந்த வாக்கு தத்துவத்துல ஒரு பகுதி பூமியினுடைய கடற்கரை மணல் மணல் அந்த சந்ததி முற்பிதாக்கள் இந்த பூமியில அவங்க ஆளுக்கையில அங்க இருப்பாங்க. நம்ம பாக்குறோம் கண்ணுக்கு தெரிகிற அந்த ராஜ்யத்துல, கண்ணுக்கு தெரியாத பாகத்துல ஆளுக்குரிய பாகத்துல யாரெல்லாம் இருப்பாங்க? கிறிஸ்துவும் அவரோட கூட சபையும் அங்க அந்த வாய்ப்புல பரலோக வாய்ப்புல அங்க இருப்பாங்க. நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே, அப்படி முற்பதாக உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேல் ஜனங்களை உயிர்த்தெழுவாங்க. இஸ்ரேல் ஜனங்களை உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் உயிர்த்தெழுவாங்க? மற்ற உலக ஜனங்கள் எல்லாரும் உயிர்த்தெழுவாங்க. இப்படித்தான் இஸ்ரேல் கூட ரசிக்கப்படும். இஸ்ரேல் மீண்டும் ரட்சிப்புள்ள வருங்களா? மீண்டும் அவங்க கத்தரை ஏற்றுக்கொள்ளுவாங்களா? ஏற்றுக்கொள்ளுவாங்க. நிறைய பேர் சொல்றதுக்கு நம்பிக்கை இல்ல, விசுவாசம் இல்ல, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது உங்ககிட்ட இருக்கிறது. பாருங்க வசனம் எப்படி இருக்குன்னா, வசனத்தை நம்ம செக் பண்ணலாம். ரோமர் 11 அதிகாரம், ரோமர் 11:26, ரோமர்
11:26
பாத்தீங்களா? இந்த பிரகாரம் இப்படித்தான் இஸ்ரேல் எல்லாருமேடுவாங்க. எப்படி ரசிக்கப்படுவாங்கன்னா, முற்பதாக உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் போயிட்டு மோசை கிட்ட கேட்பாங்க. மோசை சொல்லுவாரு, என்னப்பா பண்ணிருக்கிறீங்க? நான் முன்னாடி சொல்லிட்டு போனேன், என்னை போல ஒரு தீர்க்க தேசம் உங்க நடுவுல எழுத போனவாரு சொன்னேன், வந்தாரா அவரு? யாரு அவரு? மேத்தியாப்பா. புஜிஜோ, அவரு தானா? கத்திர இயேசுன்னு ஒருத்தர் வந்திருந்தாரு, அவர் தான் நாங்க சிலுவையில அறிஞ்சிட்டோமே. அவரு தாப்பா மேசியா? அவரை பத்தி தாப்பா நான் பேசிட்டு போனேன். இப்படி சொல்லும் போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஆயிடும்? மோசே சொன்னா அதுக்கு மேல யாராவது மறு பேசுவாங்களா? இன்னைக்கு கூட மோசே அவங்க கடவுள் மாதிரி பாக்குறாங்க. மோசே ஒருத்தர் சொன்னா போது இஸ்ரேல முழுக்க என்ன ஆயிடுவாங்க? அப்படியே சரண்டர் ஆயிடுவாங்க. அப்படியே கத்திரையாக இயேசு கிறிஸ்தவை அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க. இப்படித்தான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. கத்திரா இயேசு கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டு நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அதுக்கப்புறம் எல்லா ஜனங்களும் உயிர்த்தெழுந்து வருவாங்க. ஏன்னா மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும், மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். அப்ப எல்லாரும் உயிர்த்தெழுந்து அங்க வருவாங்க. ஆனா இந்த உயிர்த்தெழுதல்ல நான்கு வகை இருக்கு. அது வரப்போகிற வகுப்புகளை நம்ம படிக்கலாம். நான்கு வகை உயிர்த்தெழுதல் குறித்து தெளிவாக அங்க வந்து படிக்கலாம். அப்ப உயிர்த்தெழுந்த பிற்பாடு இந்த பூமி தாங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கண்டிப்பேன்னு ஆகும் வரும். இன்னைக்கு தண்ணிக்கு அடிதடி போட்டுட்டு இருக்கிறோம், இது குழாய் சண்டை நிறைய இருக்குது, இன்னும் நிறைய சண்டை அதிகமாகலாம் வருங்குது. நம்ம கேட்கலாம், எப்படி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, இப்பயே கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சு, அப்ப எப்படி தாங்குவோம் இந்த பூமி, இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள் வரும். அதே சமயத்துல இன்னைக்கு குடியிருக்கிறது நமக்கே வீடு இல்லை, வரப்போற ஜனங்களுக்கு எப்படி வீடு கிடைக்கும், இப்படி அநேக கேள்விகள் நமக்கு வரும். ஆனா வந்தா நியாயமானது தான், ஆனால் தேவன் ரொம்ப ஞானம் உள்ளவர், நம்மளை விட அவரு சர்வ ஞானம் உள்ளவர். நம்ம இப்ப யோசிக்கிறோம்னா அவர் எப்ப யோசிச்சிருப்பாரு, இந்த பிளான் அவருடைய மைண்ட்ல எப்போ வந்துச்சோ அன்னைக்கே அவருக்கு என்ன இருக்கும், இவ்வளவு கோடி பேர் வருவாங்க, வந்தா இவங்களுக்கு இடம் என்ன பண்ணலாம், தண்ணி என்ன பண்ணலாம், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம், வீட்டுக்கு என்ன பண்ணலாம், எல்லாம் என்ன பண்ணிருப்பாரு, அவரு பக்கா பிளான் போட்டிருப்பாரு. போட்டிருக்கிறாரா? போட்டிருக்கிறாரு. வசனம் வாசிக்கலாம். ஏசாயா, ஏசாயா மன்னிக்கணும், முதல்ல யோவேல் படிச்சாங்க போயிடலாம். யோவேல் இரண்டாம் அதிகாரம், யோவேல் இரண்டாம் அதிகாரம் 2-3 வசனம். தேசம் ஏதேன் தோட்டம் போல நாயிடும். ஏதேன் தோட்டம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதேன் தோட்டம் பத்தி நம்ம முதலாவது ஒருத்தர் போய் பார்த்து வந்திருக்கோம், எப்படி இருந்துச்சு, கனி வகைகளுக்கு பஞ்சம் இருந்துச்சா, சுத்தமான காத்துக்கு பஞ்சம் இருந்ததா, தண்ணிக்கு பஞ்சம் இருந்ததா, உங்களுக்கு எதுக்கும் எந்த பஞ்சம் அவங்களுக்கு இல்ல, ஏதாவது கவலையோட இருந்தாங்களா, ஐயோ சிங்கம் வருது பயந்துட்டு இருந்தாங்களா, புலி வருது பயந்தாங்களா, எந்த கவலையுமே இல்லாத ஒரு சூழ்நிலை எங்க இருந்துச்சு பார்த்தோம், ஏதேன் தோட்டத்துல இருந்துச்சு. அப்போ கர்த்தர் சொல்றார், இந்த பூமி என்ன ஆயிடுமா, ஏதேன் தோட்டம் போல மாறிடும். பூமி ஏதேன் தோட்டம் போல மாறிட்டா ஏதாவது கவலை இருக்குமா ஜனங்களுக்கு, யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே. அதே மாதிரி நீங்க யோசிக்கலாம், இன்னைக்கு நிறைய பொட்டல் காடு இருக்க போது, தண்ணியே இல்லாம வறண்டு கிடக்குது. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் எல்லாம் காட்டுறாங்க, வடமாநிலம்லாம் கொடிய தண்ணி பஞ்சம் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி விதர் இங்க வந்துட்டு, இதெல்லாம் சாத்தியமா கேள்வி நமக்கு வரும். ஆனா நியாயமானது தான். ஆனா தேவனுடைய வசனத்துல செக் பண்ணலாம். ஏசாயா 35 அதிகாரம் 1 வசனம். ஏசாயா 35:1.
போகாது எங்க போகும், பாலைவனத்துக்கு போகும். நீங்க யாராவது நியூஸ் படிச்சீங்களா?
நீங்க முடிஞ்சா அந்த ஒரு வருஷத்துல நான் வேணா பின்னாடி நான் சொல்றேன், எனக்கு ஞாபகம் இல்ல. ஏன்னா அப்போ நான் கூட இந்த சத்தியத்துல நம்ம கற்றுக்கொள்ளல, அதனால நமக்கு அது பெரிய விஷயமா தெரியல. ஆனா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தெரியுது விஷயம், பைபிளுக்கு அதுக்கு எவ்வளவு சம்மதம் இருக்கு. அப்போ அந்த நதிகள் வற்றாத ஜீவ நதிகள் எல்லாம் பாலைவனத்துக்கு போச்சுன்னா பாலைவனம் என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிளா மாறிடும் பாருங்க. தேவன் எல்லாம் ரொம்ப ஞானமா ஒண்ணணும் அங்க செய்து கொண்டு வரைக்கத்தை நம்ம பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த பூமியில அநேக எதிரிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கு இருக்கிறாங்க, மிருகங்களுக்கு எதிரி இருக்கிறாங்க, மனுஷங்களுக்கு எதிரி இருக்கிறாங்க. ஆனா இந்த நிலை என்ன ஆகும் பாருங்க, ஓசியா 2 அதிகாரம், ஓசியா 2 அதிகாரம் 18வது வசனம், ஓசியா 2:18. பாத்தீங்களா, அவைகளை சுகமாய் படுத்துக் கொண்டிருக்க பண்ணுவேன் அப்படின்னா என்ன சொன்னா, பூமியில அதுக்கப்புறம் சண்டை யுத்தங்கள் எதுவுமே எங்கேயுமே இருக்காது. அதே மாதிரி மிருகங்களுக்கும் மனுஷங்களுக்கும் இருக்கிற பகைமை மாறி என்ன ஆயிடுவாங்க, சமாதானமாக இருக்கும். அதுதான் ஏதேன் தோட்டம் போல மாறுது. ஏதேன் தோட்டத்துல மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் பகைமை இருந்துச்சுங்களா? இல்ல. அப்ப கண்டிப்பா என்ன ஆகணும், பூமி இன்னும் வரப்போற காலத்துல அந்த மாதிரி மாற்றம் அங்க ஆகும் நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப எல்லாரும் உயிர் கலந்து வருவாங்க, பூமி ஏதேன் தோட்டம் போல இருக்கும், எல்லாருக்கும் எல்லாமே நிறைவாக கிடைக்கும். யாரும் எதுக்காகவும் என்ன பண்ண மாட்டாங்க, கொடி பிடிக்க மாட்டாங்க, போராட்டம் செய்யவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவை, எல்லாம் தேவன் எல்லாம் கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு அவங்களுக்கு. எதுவும் அவங்களுக்கு தேவன் மறுக்கிறதே இல்லைன்னு நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. அவங்களுடைய தேவைகள் எல்லாமே அங்க பூர்த்தி செய்கிறார் நம்ம பாக்குறோம். இப்படித்தான் தேவன் அவருடைய தெய்வீக சட்டத்துல இந்த மனுக்குலத்திற்கான அந்த ரட்சிப்பை வைத்திருக்கிறார் நம்ம பாக்குறோம். இப்படித்தான் முழு மனுக்குலமும் அந்த மரணத்துல என்னவாங்க, ரட்சிக்க படுவார்கள். பாருங்க வசனம் படிக்கலாம், 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4வது வசனம். இப்படி ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, அதாவது எல்லாரும் உயிர்த்தல் ரட்சிப்புனா புரிஞ்சுட்டீங்க இல்லையா, ரட்சிப்புனா எதிலிருந்து ரட்சிப்பு, மரணத்தில இருந்து. முதல்ல எல்லாரும் இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா இது சிலுவை ரகசியம் பாகம் 2, முதல் 2 பாகத்தை பார்த்து ஞாபகம் இருக்கலாம். சிலுவை பற்றிய ரகசியம், இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்கும் பொருள் பாகம் 1 பாகம் 2, அதை நம்ம படிச்சோம். நீங்க ஜஸ்ட் அப்படியே ஞாபகப்படுத்தி பாத்துக்கலாம், நீங்க அந்த விஷயங்களை நினைவுபடுத்திக்கோங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது ரட்சிப்பு எதிலிருந்து, மனுஷனுக்கு ரட்சிப்பு வேணும், எல்லாரும் இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கிறாங்க, மரணத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஜீவன் கொடுத்து அவங்களை உயிரோட கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தேவன் அவங்களுக்கு என்ன பண்ண போறாரு, எல்லாரும் உயிர்த்திருந்து வந்துருவாங்க, வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன கொடுக்க போறாரு தேவன், அதுக்கப்புறம் எல்லாரும் உயிர்த்திருந்து வந்ததுக்கு அப்புறம் தேவன் அவங்களுக்கு என்ன கொடுக்க போறாரு, சத்தியம் கொடுக்க போறாரு. பாருங்க, அப்போ இன்னைக்கு ஆதாம் மூலமா வந்துட்ட மரணத்துக்கு ஈடாக கர்த்தரா இயேசு கிறிஸ்துவோட ஜீவன் கொடுத்தார். அந்த ஜீவன் மூலமாக மரணத்துக்குள்ள எல்லாம் போனவங்க அப்படியே ஆயிடுவாங்க, உயிர் கலந்து வந்துருவாங்க. ஆனா அவங்க அவங்க பாவம் செய்துட்டு, இந்த பாவம் போகணும்னா என்ன செய்யணும் பாத்தீங்களா, இது கர்த்தரை உதவி பண்ணுவார். எந்த வகையிலன்னா சத்தியத்தை அறிகிறதின் மூலமாக. அப்ப நாம் சத்தியத்தை அறியும் போது இப்ப என்ன ஆயிடுவோம், பாவத்தில இருந்து விடுதலை ஆயிடலாம், மரணத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு அவருடைய ஜீவன். ஆனா பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு சத்தியத்தை அறியணும், சாத்தியம். அப்போ செத்தவங்கள்லாம் உயிர்த்தெழுந்து வரும்போது பாவிகள் தான் உயிர்த்தெழுவாங்களா? ஆமா, அவங்களுக்குள்ள பாவ சிந்தனை தான் உள்ள அப்படியே இருக்கும். இப்ப ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னா அவர் உயிர்த்தெழுந்து வரும்போது அவருக்கு உடனே எதுதான் ஞாபகம் வரும், இல்லையே நான் பைக்ல போயிருக்கும்போது டப்புன்னு ஒண்ணு ஏதோ அண்ணன் மேல அடிச்சுது, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எனக்கு, அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் போயிட்டீங்க, சொல்லுவோம் நீங்க செத்து போயிட்டீங்க, அப்புறம் எப்படி நான் வந்தேன், அதான் கத்தர் ஜீவன் கொடுத்துருக்கிறார் உனக்கு. ஓ அப்படியா, அப்பதான் உங்களுக்கு தெரிய வர்க்கத்தை நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. ஏன்னா இது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு விளக்கெடுக்கிறோம், எப்படி அவங்க மீண்டும் அதே பாவ நிலையிலேயே வருவாங்கன்னா, இப்ப இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த மரணத்தை எதுக்கு ஒப்பாக கத்தர் சொல்லியிருக்கிறார், நிதிரைக்கு ஒப்பாக சொல்லியிருக்கிறார். எல்லாம் இன்னைக்கு என்ன எடுத்துக்கிறாங்க, மறைச்சு போனவங்க எல்லாம். ஆமா, நம்ம 8 மணி நேரம் நிதிரை பண்றோம், அவங்க கொஞ்சம் வருஷ கணக்கில் நிந்திரை பண்றாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப நம்ம தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் நமக்குள்ள அதே பாவம் இருக்குதா இல்ல சுத்தமாயிட்டு எந்திரிக்கிறாங்களா? அதே தான் நிந்திரை போனவங்க மீண்டும் எந்திரும் போது எப்படித்தான் வருவாங்க? அப்படித்தான் வருவாங்க. ஆனா மரணத்திலிருந்து கர்த்தர் ரட்சிக்குவார். ஆனா பாவத்திலிருந்து அவங்க விடுதலை ஆகணும்னா அதுதான் சத்தியத்தையும் அவங்க என்ன பண்ணும், அறிந்து கொள்ளணும். அப்ப உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்க எல்லாருக்கும் அங்க தேவன் என்ன கொடுக்க போறா? சத்தியம் அங்க கொடுக்க போறா. சத்தியம் கேட்டு அவங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். இது அவங்களுடைய வேலையாக இருக்கிறது பாக்குறோம். ஏன்னா ஒருத்தர் பரிசுத்தம் ஆகணும்னா எதன் மூலமா தான் பரிசுத்தம் ஆக முடியும்? பாருங்க வசனம் படுங்க, யோவான் 17:17 வசனம்.
என்ன தம்பி ஜோக் கிடைக்கிறீங்க, வயசானவன் பார்த்துட்டு இப்படியா நீங்க ஜோக் கிடைக்கணும்னு சொன்னாங்க.
அப்போ அவரு நம்ம கிறிஸ்தவரா இருக்கிறதுனால நான் சொன்னேன், உங்களுக்கு வேதத்தின் மேல நம்பிக்கை இருந்தா இந்த வசனம் நீங்க படிங்க, கண்டிப்பா நடக்கும் நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா நீங்க தேவன் மேல நம்பிக்கை வைங்க, இல்லைன்னா பரவாயில்ல நடக்கும்போது நீங்க கண்டிப்பா நம்பிடுவீங்க, அங்க வாய்ப்பே இல்லை கண்டிப்பா நீங்க நம்பித்தான் ஆகணும், வசனம் படிங்கன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொன்னோம். வசனம் படிங்க, ஏசாயா 65:20 வசனம், ஏசாயா 65:20. அதே மாதிரி அவங்க வயோதிகர்களாக இருந்திருந்தாலும் அவங்க இனிமே வயோதிகர்கள் சொல்ல மாட்டாங்க, அவங்க என்ன 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 படுவாங்களா, வாலிபர்கள் என்ன படுவார்கள், கண்டிப்பா வயசானவர்கள் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பா நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு கவலைப்படாதீங்க, உங்க முடியெல்லாம் கருப்பாயிடும், நீங்க நல்லா அழகாயிருவீங்க, உங்க சுருக்கமெல்லாம் சரியாயிடும், உங்க குச்சி எல்லாம் தேவையில்லை, கண்ணாடி எல்லாம் தேவையில்லை, நடுக்கமெல்லாம் போயிடும், கம்பீரமா வாலிபர்கள் மாதிரி வருவீங்க சொல்லலாம், ஆனா உயிர் திறந்து வரும்போது அவர் என்ன ஆயிடுவாரு, கண்டிப்பா அதை நம்பிடுவார், இன்னைக்கு நம்பிக்கை கம்மியா தான் இருக்கும், ஆனா உயிர்த்தல் வந்து வரும்போது அவர்கள் நம்பிடுவாங்க. நம்ம பாக்குறோம் இப்படித்தான் தேவனுடைய ராஜ்யத்துல எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொண்ட ஜனங்களாக இருப்பாங்க, ஆனா துன்மார்க்கம் உள்ள ஜனங்கள் இருப்பாங்களா, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா பாருங்க, வசனம் படிக்கலாம், ஏசாயா 26:10 வசனம், அந்த ஒரு பெரிய ஆக்கினை தீர்ப்பு அவங்களுக்கு கொடுத்துருவார். அப்ப அந்த மாதிரி கீழ்படியாத ஜனங்களுக்கு, தேவனுக்கு உண்மையா இல்லாத ஜனங்களுக்கு, தேவன் எவ்வளவோ அன்பு செஞ்சாலும் அதை கண்டுக்காத அந்த ஜனங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா, சாத்தானுக்கும் அவனுடைய தூதலுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த நித்திய அக்னியில, அக்னியின் போது முழுமையான அழிவு, முழுமையான அழிவு அவங்களுக்கு என்ன ஆயிடும், நடந்துடும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு காணாமல் இல்லாமல் போயிடுவாங்க. நம்ம பாக்குறோம் இவ்விதமா அந்த கடைசி சத்ரு மரணம் கூட என்ன ஆயிடும், இல்லாமல் போயிடும், அதுக்கப்புறம் சாவே இல்லாமல் இந்த பூமி இருக்கும். நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே, அதுக்கப்புறம் இந்த முழு பூமியை கர்த்தரை அறிகிற அறிவினால நிறைஞ்சிருப்பாங்க, தேவனுக்கு துரோகிகள் யாருமே இருக்க மாட்டாங்க, மனுஷங்களுக்குள்ள இன்னொரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் துரோகி எதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஒரே குடும்பமாக அங்கள் இருப்பாங்க. நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே, இப்படி இந்த 1000 வருஷம் கொடுத்த கர்த்தர் அரசாட்சி பண்ணிட்டு இந்த பூமியை முந்தின சீருக்கு கொண்டு வந்து, அதாவது ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சோ அந்த முந்தின சீருக்கு கொண்டு வந்துட்டு 1000 வருஷம் முடிச்ச பிற்பாடு இப்ப இந்த ராஜ்யத்தை கர்த்தர் என்ன பண்ணுவா, யார்கிட்ட கொடுப்பார் பாருங்க, வசனம் படிக்கலாம், 1 கொரிந்தியர் 15:24 அதன் பின்பு முடிவு உண்டாகும், எதன் பின்பு பாருங்க, இந்த 1000 அரசாட்சி முடிவை பத்தி சொல்றாரு, அதுக்கப்புறம் இந்த 1000 அரசாட்சிக்கு முடிவு உண்டாகும், அப்புறம்
அப்பொழுது அவர் சகல துறைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவன் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு
என்ன பண்ணிடுவார், இந்த அப்படி தேவன் கையில அங்க கொடுத்துருவார், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அதுதான் இரண்டாவது பகுதியை நம்ம பார்த்தோம், முடிவில்லாத கால பகுதி, யுகா யுகம். இத பத்தி அதிக வசனங்கள் இல்ல வேதத்துல, ஆனா கொஞ்சம் வசனம் இருக்கு, அது மாத்திரம் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்க, இந்த யுகா யுகத்தை குறிச்சு வெளிப்படுத்துதல் 21:4 21:4
அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுகலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினிமைகள் ஒழித்து போயினே என்று விளக்குகிறது.
அப்ப இந்த ஒரு காலப்பகுதி தான் மரணமே இல்லாத காலப்பகுதி. ஏன்னா 1000 வருஷம் முடியும் போது, முடிச்சதுக்கு அப்புறம் அங்க சாத்தானும் அவனோட சேர்ந்த தூதர்களும் அங்க கீழ்ப்படியாதவங்க என்ன ஆயிடுவாங்க, ஆக்கினை தீர்ப்புக்குள்ள போயிடுவாங்க. 1000 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த யுகா யுகம் போகும்போது யாரும் என்ன ஆக மாட்டாங்க, மறிக்க மாட்டாங்க, யாரும் கண்ணீர் விட மாட்டாங்க, யாரும் யார் வீட்டிலையுமே ஒரு அந்த இலக்கினுடைய சத்தம் அழுகையினுடைய சத்தம் அங்க இனிமே கேட்கவே கேட்காது சகோதர சகோதரிகளே. அப்போ அந்த மூன்றாம் அந்த உலகத்தை நம்ம பார்க்கும்போது, அந்த 1000 வருட அரசாட்சி முடிஞ்சு யுகா யுகம் போகும்போது அப்படி இருக்கும் நம்ம பார்க்கிறோம். நீங்க நினைச்சு பாருங்க, அந்த நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்கும், அழுகையே இல்லை, கண்ணீரே இல்லை, துக்கமே இல்லை, இனிமே மரணமே இல்லை, கண்ணீர் எல்லாத்தையும் தேவன் துடைச்சிருவார். இப்ப இந்த பூமி எப்படி இருக்கும், சந்தோஷம். நீங்க அப்படியே கற்பனை பண்ணி கண்ணை மூடி பாருங்க, நைட்ல தூங்குற போது காலைல எழுந்திருக்கும் போது அந்த நாளே ரொம்ப சந்தோஷமாயிடும். நீங்க முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க, ஒவ்வொரு நைட்டு படுக்கும் போதும், ஒவ்வொரு காலையில எழுந்திருக்கும் போதும் இந்த தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறத அப்படியே கண்ணு முன்னாடி கொஞ்சம் நிறுத்தி பாருங்க, என்ன சந்தோஷம் வரும் தெரியுங்களா. அந்த நாள் யார் நம்ம கோபமா வந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம், பரவாயில்ல ராஜா நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க தெரியும், ஆனா நீங்க சத்தியம் கேட்கல, அதனால இப்ப இருக்குங்க, சத்தியம் கேட்டுக்கிட்டு நீங்க என்ன ஆயிடுவீங்க, நம்மள நீங்க இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க, பரவாயில்ல அதுவே நான் பொறுத்துக்கேன். அந்த பெரிய மனசு நமக்குள்ள தன்னால் அங்க உருவாக்கம் நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அடுத்தபடியாக இந்த 1000 அரசாட்சியில கத்தர் இயேசு கூட யார் கூட அழுகில் இருப்பா, யார் கூட அழுகில் இருப்பாங்க, கத்தர் இயேசு 1000 வருஷம் அரசாட்சி பண்றார், அவர் கூட யாரும் அழுகில் இருப்பாங்க, அவர் மாத்திரம் இருப்பாரா, கிறிஸ்துவை உடையவர்கள். ரொம்ப கரெக்டா சொல்றாங்க, கிறிஸ்துவை உடையவர்கள், அவருடைய பரிசுத்தவான்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, அதாவது அவருடைய சபை, சரீரமாகிய சபை, அது குறித்து நம்ம தெளிவா படிக்க போறோம். அவருடைய சரீரமாகிய சபை என்ன ஆயிடுவோம், அவர் கூட அங்க இருப்பாங்க. பாருங்க வசனம் படிக்கலாம், வெளிப்படுத்தல் 20:4-6 வெளிப்படுத்தல் 20:4-6 திரும்பி அங்க வந்திருப்பாங்க, தேவனை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. பூமி முழுக்க ஏதேன் தோட்டம் போல இருக்கும், கர்த்தரை அறிகிற அறிவினால நிறைந்து காணப்படும். பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, இப்போ நீங்க ஜெபத்துல சொல்லலாம். மத்தேயு 6:10 மத்தேயு 6:10
உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக.
இந்த நீண்ட கால ஜெபம் கண்டிப்பா நிறைவேறுமா? கண்டிப்பாக இனி வரும் காலத்துல அது நிறைவேறுகிறதாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. நிச்சயமாக அது நிறைவேறும். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபனம் ஆகும் என்பதே ஒரு மாபெரும் சத்தியமாக இருக்குது. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு அப்படித்தான் கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யம் வரட்டும், இந்த பூமி முழுக்க ஏதேனும் தோட்டம் போல மாறட்டும். தேவன் தாமே நம் யாவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்க யாவருக்கும் கர்த்தர் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரம் நம்ம பார்க்க போற பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இன்னைக்கு நாம தேவனுடைய ராஜ்யம் பத்தி அது எப்படி இருக்கும் கண்டுபிடிச்சோம் இல்லையா? வேதத்துல கண்டுபிடிச்சோம். கண்டிப்பா தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபனம் ஆகுமா? ஆகும். கேள்வி 2, எப்போ எப்போ கண்டுபிடிக்க முடியுமா? வேதத்துல கண்டுபிடிக்கலாம் சகோதர சகோதரிகளே. அடுத்த வாரம் நம்ம அதுதான் பார்க்க போறோம். இந்த மகிமையுள்ள இந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில எப்போ ஸ்தாபனம் ஆகும்? தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:7 தேவன் கிளியரா கொடுத்திருக்கிறார். முடிஞ்சா நீங்க படிச்சுக்கோங்க. அடுத்த வாரம் இந்த பகுதியில் இருந்துதான் தேவனுடைய ராஜ்யம் எப்போ ஸ்தாபனம் ஆகும், இந்த மகிமையுள்ள ராஜ்யம். அடுத்த வாரம் நம்ம அந்த ஒரு பாடம் சத்தியம் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதுவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.